எல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
நம்ம பிரசங்கத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கிடைக்குது. இஸ்ரவேல் ஜனங்க வந்து ஆயிரக்கணக்கான வருஷங்களாக தங்களுடைய மேசியாக்காக காத்திருந்தாங்க. அவங்களுடைய எல்லா மத கலாச்சாரங்கள், சடங்குகள், பலிகள், ஆலய பழக்கங்கள், ஆசாரிய தன்மை, அவருடைய வரலாறு, தீர்க்க தரிசனம் எல்லாமே அவர்களுக்கு மேசியா நம்பிக்கை, மிசாயனை கோப்பண்ணுவாங்க, மேசியா நம்பிக்கையை கொடுத்து தான் அவங்களுக்கு வந்தது. ஒவ்வொரு யூதனுடைய இருதயத்தில் கொழுந்துட்டு எரிகிற ஒரு நம்பிக்கை வந்து மேசியா வருவார். அவர் வரும்போது அவர் ராஜ்யத்தை அவர் ஸ்தாபித்து நம்முடைய சத்துருக்கள் இருந்தெல்லாம் நம்மளை விடுவித்து ஒவ்வொரு யூதனுக்கும் ஒரு பொற்காலம், ஒரு பாக்கிய காலத்தை அவர் ஏற்படுத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க வாழ்ந்தாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா வந்துட்டார். தாவீதின் வம்ச வரலாறு வந்து தங்களுக்கு மத்தியில் 3 வருஷம் ஒரு சந்தேகமும் இல்லாம தான் தான் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட மேசியா என்று அதை தெளிவாக நிரூபித்தார். மத்தேயு அதை தொடர்ந்து காமிச்சிட்டு வர்றார். எழுதியிருக்கிறபடி ஒவ்வொரு அதிகாரமும் அதை நிரூபித்தார். தங்க கண்களுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறத பார்க்கிறாங்க. தங்கள் கண்களுக்கு முன்பதாக தாங்கள் காத்திருந்த மேசியா வந்து நிற்கிறார். அவங்க உள்ளத்திலிருந்து உணர்றாங்க. அநேக நேரத்தில் தங்களை அறியாமையே தாவீதின் குமாரன் இவர்தான் உணர்றாங்க. அப்படி இருந்தும் சோககரமா இஸ்ரவேல் தேசம் மொத்தமும் சில பேரை தவிர்த்து அநேக பேர் தேசமாக அவரை நிராகரித்தது மாத்திரம் இல்லை, தங்களுடைய மேசியா தாங்கள் யாருக்காக காத்திருந்தாங்களோ அந்த மேசியாவை கொலை செய்கிற கொலைபாதகர்களாக மாறிட்டான். வெரி சேட். அவங்களே கொன்னுட்டாங்க. ஏன்? அதுக்கு பிரதான காரணம் வந்து அவர்கள் மேசியாவை நிராகரித்த பிரதான காரணம் அங்கு அவங்களுக்கு மத்தியில் இருந்த போலி போதகர்கள் தான், ஆவிக்குரிய தலைவர்கள் தான். அந்த தலைவர்கள் இந்த மக்களுடைய மனதை கவர்ந்து இவருடைய மனதையும் இருதயத்தையும் கவர்ந்து அந்த மக்களை இயேசுவுக்கு விரோதமாக ஏவி விட்டு அவரை மேசியாவாக காணாதபடிக்கு செஞ்சதுனால தான், அவங்களுடைய பாதிப்பு தான் அவங்கள கிறிஸ்துவுக்கு விரோதமா திருப்பிச்சு. அதனால தான் இந்த 23வது அதிகாரத்தில் அவங்களுக்கு வருகிற ஐயோக்களை நாம் பார்த்து வருகிறோம். மிக சோக கதை. வரலாற்றிலேயே தேவன் ஒரு தேசத்தை தெரிந்து கொண்டு அவங்களை நேசிச்சு அவங்களை தஞ்சனங்களாக உடன்படிக்கை செய்து நம்பிக்கை கொடுத்து வேத வாக்கியங்களை வெளிச்சத்தை கொடுத்து அதெல்லாம் ஒரு கனிவந்து சிறந்த பொற்காலம் வருகிற ஒரு நேரத்தில் போய் அவங்க அதுக்கு நேர் விரோதமா போய் தவறு செஞ்சிட்டாங்க. தங்கள் மேசியாவே கொன்னுட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வருகிற நியாய தீர்ப்பு பெருசா இருக்கு. இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தின் கடைசி பிரசங்கத்தை நம்ம கேட்டு வருகிறோம். கடைசி பிரசங்கம்னா மன உருக்கிற மாதிரி அன்பா இருக்கணும். நான் யோசிச்சு பார்க்கறேன், ஏன் கடைசி பிரசங்கம்னா ஒரு அன்பா பேசணும் இல்லைங்களா, எல்லாரையும் ஆறுதலாக உற்சாகமா பேசணும். இயேசுடைய கடைசி பிரசங்கம் பாருங்களா, அதுக்கு நேர் விரோதமாக இருக்கிறது. நேர் விரோதமாக முகமுகமாக கொஞ்சம் கூட பயப்படாம, கொஞ்சம் கூட விளைவுகளை பத்தி யோசிக்காம ஒரு 10 எரிகிற சீன்லாம், ஒரு 10 எரிகிற மாதிரி அவங்கள கொஞ்சம் கூட ஒரு தயக்கமே இல்லாம கிளி கிளின்னு கிளிக்கிறார் அவங்க இல்லைங்களா, அவங்க முகமுடிய கிளிக்கிறார். ஒரு ஒரு டிராமாட்டிக்கா இருந்திருக்கும் சீன் இது. பாருங்க அவரு என்ன நடக்கும். நம்ம எல்லாம் இயேசுனாலதான் இப்படி பேச முடியும். நம்ம எல்லாம் பேச முடியுமா? ஒரு தைரியமும் இல்லாம நீ யாரு அப்படின்னு பப்ளிக்கா எல்லா கூட்டங்களுக்கு மத்தியில முகமுகமா அவங்க கண்களை பார்த்து திட்டுறாருன்னா அது இயேசுனாலதான் பேச முடியும். எவ்வளவு தைரியம். அவங்களுடைய ஆக்கினைய, அவங்களுக்கு வரப்போற நரகாக்கினைய, இந்த தேசத்தின் மக்களுடைய ஆத்ம ரத்த பலி அவங்க மேலதான் வரப்போகுது என்பதை அவங்க ரொம்ப திட்டவட்டமா சொல்ற. இதான் சோகம் நம்ம நாட்டிலையும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த தலைவர்கள் செய்த மாதிரி நம்ம நாட்டிலையும் இருக்கக்கூடிய கள்ள போதகள் நம்ம நாட்டுக்கு செஞ்சு வருது. நம்ம நாட்டை அழிக்கிறது, ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை அழிக்கிறது. நம்ம பார்த்து வருகிறோம் அவங்க செஞ்சிருக்கிற கொடுமைகளை, நம்ம பார்த்து வருகிறோம். ரொம்ப சேட் சாப்டர் தான். அதனோட உச்சக்கட்ட அந்த ஃபைனல் ஓஸ் ரொம்ப அதிர்ச்சிகரமானது. என்ன, நான் பிரசவம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், என்னை விட்டுருந்தா இதை எனக்கு ஒரு சாய்ஸ் இருந்தா ஸ்கிப் பண்ணி இருந்துருக்கலாம். ஏன்னா இப்ப வரப்போறது ரொம்ப பயங்கரமானது. ஒரு பிரசங்கியா வேலை வந்து எனக்கு பிடிச்சது வசதியா இருக்கிறத ஒண்டி பிரசங்கம் பண்ணோன்னு இல்லை. தேவனுடைய முழு ஆலோசனை நம்ம பிடிக்குதோ இல்லையோ இல்லையா நம்ம பிரசங்கம் தான் பண்ணணும். ஏன்னா ரொம்ப தயக்கத்தோடு தான் இந்த காரியத்தை நம்ம படிக்கிறோம். அந்த ஓ ஐயோக்கள் சொல்லிட்டு வந்த உச்சக்கட்ட ரெண்டு ஐயோக்களை நம்ம பார்க்க போறோம். ஒரு ஒரு டிஸ்க்ளைமர், ஒரு எச்சரிக்கை, உங்களுக்கு யாருக்காவது இருதயம் பலவீனமா இருந்தா இதுலேருந்து ஓடிடாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்டு கிரகிக்க உதவி செய்யுங்க அப்படின்றத. இது வரைக்கும் ஆறை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். முதலாவது உங்களுக்கு ஐயோ, ஏனென்றால் மக்கள் ரட்சிக்க உண்மையா ரட்சிக்கப்படாதபடிக்கு உங்களுக்கு தடை பண்றவங்க. ரெண்டாவது, அங்க இருக்கிற ஏழைகளை கூட விடாம விதவைகளின் வீடை விழுங்கி ஒரு பக்தியின் வேஷம், நீண்ட ஜபத்தை பண்ணி பக்தியின் வேஷம் கொடுத்து எல்லாரையும் சுரண்டி தங்களை பணக்கார ஆக்கிக்கிறவங்க. மூன்றாவது, தங்களுடைய மார்க்கத்துல மக்களை சேர்த்த பிறகு நரகத்தின் இரட்டிப்பான பிள்ளைகளாக செஞ்சாங்க. நாலாவது, போன வாரம் பார்த்தோம் ஒரு பொய் நிறைந்த ஒரு அமைப்பை, பொய் எல்லாமே பொய், தைரியமா பொய் சொல்றது, கடவுள் பேர்ல சொல்றமேன்ற கூச்சம் கூட இல்லாம தைரியமா தாங்கள் சொல்றது மாத்திரம் இல்ல மக்களை சொல்றது. போன வாரம் நான் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு இதுக்கு அந்நிய பாஸ்டர் சொல்றதுக்கு ட்ரெயின் பண்றாரு, ஒரு பாஸ்டர் இன்னொரு ஆளுக்கு பேச, இதான் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உண்மையில பேச, பேஸ் இல்லங்க, இது நான் தான் ஏதோ உளர்ற மாதிரி, இல்ல இல்ல இதுதான் ஆவியான போய் சொல்ற ட்ரெயின் பண்றது பாருங்களேன், பேசு இல்லங்க இது பாஷியா இல்ல இல்ல பேசு, இதான் அவங்க செய்யற ஒரு பொய்யான அமைப்பு. கடவுள் பேர்ல பரிசுத்த ஆவியானவர் எல்லா பாஷைகளுக்கு பாஷையை கொடுக்கிறவர், வரத்தை கொடுக்கிறவர், எத்தனையோ பாஷைகள்ல பேச வைக்கக்கூடிய வரம் உள்ளவர், அவர் வளர்றத போய் பரிசுத்தாவியானவருக்கு சொல்ற ஒரு பொய் அமைப்பு. பொய்யா மக்களுக்கு சாட்சி சொல்லைய, இதெல்லாம் நீ சொன்னா தான் தேவன் மகிமைப்படுவார், ஒரு பொய் பொய் நிறைந்த அமைப்பை ஏற்படுத்துகிறதா, அதற்கு அவர்களுக்கு ஐயோ. அஞ்சாவதாக, வெளிப்புறமான சிறிதான கடமைகள்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப தீர்மானமா இருந்து உள்ளான ஆவிக்குரிய உண்மைகளே இல்லாம இருக்கிறது, உண்மையான ஆவிக்குரிய கடமைகளை கவனம் இல்லாம இருக்கிறது. ஆறாவதாக, வெளிப்புறமா சுத்தமா இருந்து உள்ளுக்குள்ள வெறும் எக்ஸ்ட்ராஷன், மக்களை கொள்ள அடிக்கிறது, எப்படிரா சுருட்லான் கொள்ள அடிக்கிறது, செல்ஃப் இன்டல்ஜென்ஸ் இல்லைங்களா, சுய இன்பங்களை நாடுகிற கள்ளப்போதகர்கள். இப்போ இன்னும் ரெண்டு ஐயோக்கள் இருக்கு, அதை பார்த்து இந்த பகுதி நமக்கு முடியும், அதை நம்ம பார்க்கலாம். இப்ப ஏழாவதுக்கு நான் தலைப்பு என்ன கொடுத்திருக்கிறேன், வெளிப்புறமான நீதியின் தோற்றத்தை கொடுத்து மக்களை வஞ்சிக்கிறது. வெளிப்புறமான நீதியின் தோற்றத்தை கொடுத்து மக்களை வஞ்சிக்கிறது. 27வது வசனம், மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள், அவைகள் புறந்தே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். என்ன சொல்றாரு, வெளிப்புறமா ஒரு வேஷம் போட்டு, வெளிப்புறமா நீதியின் வேஷம் போட்டு ஜனங்களை ஏமாத்துறதுதான் உங்க வேலை. நீங்க வந்து வெள்ளை அடிக்க கல்லறை போல் இருக்கிறீர்கள், கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறீங்க, அதான் நீங்க. அப்படின்னா என்ன, நம்ம அது புரிஞ்சுக்கணும். அந்த பேக்ரவுண்டு என்ன, ஆகமும் 19:16 என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு லேவியர் ஆகமும் முறைமையின்படி ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பெணத்தையோ இல்ல செத்த ஒரு எலும்பையோ இல்ல ஒரு கல்லறையோ தொட்டுட்டா அவங்க தீட்டுப்பட்டுருவாங்க. தீட்டுப்பட்டா 7 நாள் அவங்க அந்த தீட்டை கிளியர் பண்றதுக்கு தங்களை சுத்தி கரிச்சுக்கணும், செரமோனிக்கல் கிளென்சிங் இருக்கணும். நமக்கு நம்மளுடைய கலாச்சாரத்திலேயே அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. எங்கேயாவது சாவுக்கு நம்ம போயிட்டு வந்தா நம்ம என்ன பண்றோம், வீட்டுக்கு வரும்போது கால்லாம் கழுவிட்டு, ஏன் செய்யறோம்னு தெரியல, கால் கழுவிட்டு குளிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள வருவோம் இல்லைங்களா. ஏன்னா அது கலாச்சாரத்திலேருந்து வந்தது. சில பேர் சயின்டிபிக்காக அதுக்கு ரீசனாக இருக்குது, ஏன்னா அந்த சாவு இடத்துல அந்த உடம்புல இருக்கிற கிருமிகள் பாக்டீரியாலாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம், அதனால நம்ம கால் கையிலெல்லாம் எங்கன்னா பட்டுடும், அது நம்ம குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறது நல்லது அப்படின்னு. இவங்களுக்கும் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு தனத்தையோ இல்ல கல்லறையோ தொட்டா தீட்டுப்பட்டுருவாங்க. நமக்கு தெரியும் யூதர்கள் வந்து அநேக பேர் அவங்களுடைய பிணங்களை வந்து குகைக்குள்ள வைப்பாங்க, இயேசு கல்ல அடக்கம் பண்ண மாதிரி. பலஸ்தீன தேசத்துல எக்கச்சக்கமான குகைகள், எக்கச்சக்கமான குகைகள். நார்மல் குகை இது கல்லற குகைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லைங்களா? ரொம்ப கஷ்டம். அதனால யூதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது கல்லற குகையின் அடையாளம் காட்டும்படிக்கு அதை வெள்ளையா சுண்ணாம்பு அடிப்பாங்க. சுண்ணாம்பு ஃபுல்லா வெள்ளையா நீட்டா அடிச்சு வைப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப விசேஷமா பஸ்கா பண்டிகை காலத்துல ஊரே குவிஞ்சிருக்கும் ஜனங்க, எங்க பார்த்தாலும் ஜனங்க. அவங்க அங்க வழியில மலைக்கிட்ட அங்க இங்க போகும்போது திடீர்னு எங்கேயாவது ஒரு கல்லறிய தொட்டுட்டாங்கன்னா, குகை உள்ள பணம் இருக்கிற கல்லறிய தொட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும்? நம்மள மாதிரி கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ள வந்துட முடியாது. அவங்க ஏழு நாள் பண்டிகையே போச்சு, பஸ்கா பண்டிகையே போச்சு, ஏழு நாள் கிளென்சிங். ஆலயத்துல வர முடியாது, எந்த இதுவும் செய்ய முடியாது, அந்த கிளென்சிங்ல ஈடுபடணும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இவங்க என்ன செய்வாங்க, ஏழு நாள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இப்போ ஒரு யாராவது நம்ம ஃபங்க்ஷன் பண்டிகை வரும்போது சொந்தக்காரர் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அந்த ஃபங்க்ஷனே பண்றது இல்லை இல்லைங்களா, அந்த பண்டிகை இருக்கிறது இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த கல்லறை தொட்டுட்டா போதும், முடிஞ்சு போச்சு, பண்டிகையே கிடையாது, பஸ்கா பண்டிகை முடிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ணுவாங்க, விசேஷமா இந்த பஸ்கா நேரத்தில் ஜனங்கள்லாம் வந்து குவியும் போது அந்த ஊருக்குள்ள நீங்க போனீங்கன்னா சில குகைகள்லாம் அப்படியே பளிச்சுன்னு வெள்ளையா அடிக்கப்பட்டு நல்லா சுண்ணாம்பு அடிக்கப்பட்டு அந்த சன்னு வெயில் இல்லையா, வெயில பளிச்சுன்னு கண்ணுக்கு தெரியும், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அழகா இருக்கும். புதுசா வீடு சுண்ணாம்பெல்லாம் அடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும், பெயிண்ட் எல்லாம் அடிச்சா நல்லா புது வீடு மாதிரி இருக்கே, கிளீனா இருக்கே. ஆனா அது என்ன, புதுசா அதை பத்தி ஒன்றும் தெரியாதவங்க ஊருக்கு வந்தாங்கன்னா, வா இதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் போல ஏதோ அழகா இருக்குது, ரொம்ப அழகா இருக்கேன்னு நினைச்சுக்குவாங்க. அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு பியூட்டிஃபுல்லா இருக்கே, ஆனா அது கலரை கலரை. இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா, அதை தொட்டா தீட்டுப்பட்டுருவாங்க. இங்க இயேசு என்ன சொல்றாரு, நீங்க அப்படித்தான், நீங்க அப்படிப்பட்ட வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை தான், வெள்ளை அடிக்கப்பட்ட வெளியில பாக்குறதுக்கு அழகா வெள்ளையா, வெள்ளையும் ஜொல்லையுமா வயிட்டா அழகா இருக்கு பாக்குறதுக்கு இல்லைங்களா. அப்படிப்பட்ட கல்ல போதகர் நீங்க, உங்களுடைய வெளியில தோற்றம் எப்படி வெள்ளையன் சொல்லையம்மா தான் இருப்பீங்க, ஃபுல்லு ஒயிட் அண்ட் ஒயிட்டு பாஸ்டஸ்க்குன்னு ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கு உங்களுக்கு தெரியுங்களா, நம்ம ஊரில் எனக்கு அதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு முடியும்னா அப்படியெல்லாம் நான் வச்சிருப்பேன், அப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு அதுக்குன்னு ஒரு பேக் வச்சுக்கிட்டு முகம் அப்படியே பக்தி மனம் உருக்கிற முகத்தை வச்சுக்கிட்டு ஒரு அப்படியே எல்லாரையும் கை நீட்டி, தேவன் உங்களை அழைக்கிறார், இயேசு உங்களை அழைக்கிறார், வாருங்கள், கவலைப்படாதீர்கள், இயேசு உங்களை மீட்கிறார்னு கையை திறந்து அப்படியே காட்டுறீங்க. ஜனங்கள்லாம் குவிஞ்சு உங்ககிட்ட வராங்க, நீங்க கை வைக்கணும்னு வராங்க. ஆனா அந்த ஜனங்களுக்கு தெரியல, நீங்க தொட்டீங்கன்னா அவங்க உங்க தொட்டாங்கன்னா அவங்க கடவுளுக்கு முன்பதாக தீட்டுப்பட்டவர்களா மாறிடுவாங்கன்னு தெரியல. நீங்க வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு அவங்களுக்கு தெரியல, நீங்க உங்களை தொட்டுட்டாங்க இல்ல உங்களுடைய போதகம் அவங்க மனதை பாதிச்சிருச்சு, கடவுளுக்கு முன்பதாக தீட்டுப்பட்டவங்கள அவங்க மாறிடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைங்க, நீங்க வெளியில பாக்குறதுக்கு பக்தி, உங்க வெள்ளையும் ஜொல்லையும் அழகும் பேச்சும் முகமும் எல்லாம் அழகுனா அழகு, பக்தினா பக்தி, வாயில காதுல மூக்குல எல்லாம் பக்தியா இருக்குது. ஆனா வெளிப்புறமா அலங்கா தோன்றுகிறீர்கள், ஆனா அவங்களை தொட்டா, நீங்க அவங்க தலை மேல கை வச்சு ஜபம் பண்ணா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவர் தொட்டு நம்ம ஜபம் பண்ணா நம்ம பக்தி பாக்கியவான்களாகவும் சுத்தமாகவும் நினைக்கிறாங்க, அதனால ஜபம் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆனா அவங்க ஆத்மா சரீரம் ஆவி தீட்டுப்பட்டுருது, கடவுளுக்கு முன்பதாக தீட்டுப்பட்டது. அப்படித்தான் நீங்க செய்யறதெல்லாம் ஜனங்களை தீட்டுப்பட வைக்கிறீங்க, பல்யூட் பண்ண வைக்கிறீங்க. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, வெளிப்புறமா அழகா இருக்கிறீங்க, நீட்டா இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, இதை விட ஒரு ஒரு திட்டுறது எப்படி திட்ட முடியும்? நீ வெளியில போடுற வேஷம் எல்லாம், உன் மத செயல்கள், உன் ட்ரெஸ் கிஸ்து எல்லாமே ஒரு பிணத்துக்கு ஜோடனை பண்ற மாதிரி தான், ஒரு கல்லறைக்கு ஜோடனை பண்ற மாதிரி தான். ஒரு பணத்துக்கு எவ்வளோ பக்தியாக இருப்போம், வாரத்தில் ரெண்டு நாள் உபவாசம், காணிக்க கொடுக்கறது, காலத்துக்கு போகிறது, இது எல்லாமே பணத்தின் வழியில் அலங்காரம், கல்லறைக்கு வெளியே அலங்காரம். இதெல்லாம் அதான் சொல்கிறேன், இதை விட எப்படிங்க திட்டுறது அவங்கள, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். உள்ளேயோ எலும்புகளும் எல்லா அசுத்தமும். அதை எப்படி சொல்றது? மூணு நாலு நாள் தான் ஆட்சி அடக்கம் பண்ணி ஒரு பாடி அதை திறந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? அது தாண்டி உள்ள அதான் உங்களுக்கு, அதான் உள்ள உங்களுடைய பிரதான நோக்கம் என்ன? ஜனங்களுக்கு ஒரு நீதிமான்களா தோற்றம் அளிக்கணும், ஜனங்கனால் மெச்சிக்கப்படும். வெளியில சுத்தம், ஆனா உள்ளான இருதய பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடையவே கிடையாது. வெளியில சுத்தம், வெளிப்புறமா பாத்திரத்தை சுத்தமா வச்சுக்கிறீங்க. அப்படித்தான் 28வது வசனத்துல மனிதர்களுக்கு யூ அப்பியர் பட் இன்சைட் யூ ஆர். வெளியில் தோற்றம் அளிக்கிறீர்கள், ஆனா உண்மையா உள்ள பார்த்தோம்னா என்ன இருக்கு? வெறும் டிராமா, வெறும் மாயமா, மாயத்தினாலியும் அப்படியே டிராமா போடுறது, அப்படியே கத்துறது, அப்படியே அலே லூயா ஸ்தோத்திரம் அப்படின்றது, நானுவோ வெளி தோற்றம்ன்றது, உள்ளுக்குள்ள வெறும் மாயமாலுமோ என்ன இருக்குது? இங்கிலீஷ் தமிழ்ல என்ன? அநீதியா, லாலெஸ்னஸ். அக்கிரமத்திலும், அக்கிரமோனா லாலெஸ்னஸ்னா இருதயத்துல எந்த விதமான பிரமாணத்துக்கு மதிப்பும் இல்லை. உள்ள ஃபுல்லா பொருளாசை, உள்ள ஃபுல்லா இச்ச, உள்ள ஃபுல்லா கோபம், மற்றவங்க மேல கொலகார இருதயம், கோபம், கசப்பு, வெறுப்பு, பொருளாசை, மற்றவனுடைய பொருளை இச்சிக்காதுன்னா ஃபுல்லா இச்சிக்கிறது, லாலெஸ்னஸ், விக்கிர ஆராதனைத்தனம் போய் இருதய சுத்தமே இல்லை உங்களுக்கு. வெளிப்புறமான வெளியில பார்த்தா ரொம்ப கிளீன், நல்லா வெள்ளையோ ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா அழகா வெளியில பத்தி மனிதர்களுக்கு நீதிமான்கள் போல் தோற்றம் அளிக்கிறது, உள்ளையோ வேற. உள்ளையோ வேற, அதான் அவர் சொல்றார். மக்களை இப்படி ஏமாத்துறீங்க. 7வது, ஐயோ வெளிப்புறமான நீதியின் தோற்றம் அளித்து மக்களை வஞ்சிக்கிறது தான் பார்க்கிறோம். 8வது பார்ப்போம். 8வது, அதான் 8வது நான் என்ன சொல்லியிருக்கிறேன், போட்டிருக்கிறேன் தலைப்புக்கு. நான் ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் பண்ண, தேவனுடைய முழு வெளிப்பாடின் குற்றம், கில்ட் உங்க மேலதான் வரப்போகுது. தேவனுடைய முழு வெளிப்பாடு, சத்திய வெளிப்பாடின் குற்றம் உங்க மேலதான் வரப்போகுது. அது என்னன்னு பார்ப்போம். 29வது வசனம், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசியின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து. இது கடைசியில போட்டிருக்கிறாரு, இதை ரொம்ப விவரமாக சொல்றாரு. ஏன்னா இது ரொம்ப பெரிய தப்பு, அவங்க செய்யற தப்பு. ஏன்னா எப்படி ஆண்டவர் கள்ளப்போதகர்களை ரொம்ப கடிந்து கொண்டு திட்டுறாரோ, உண்மையான தீர்க்கதரிசிகளை ரொம்ப கனம் பண்றார். அந்த அளவுக்கு கனம் பண்றாரு. பல ஏற்பாடுலயும் சரி, புதிய ஏற்பாடுலயும் சரி, தங்களுடைய மக்களுக்கு அவங்கள கனம் பண்ணணும்னு கட்டளையோ விட்டுருக்கிறாரு. அவங்களை தொட்டா தன்னை தொட்டதாக எண்ணுகிறார், அவங்களுக்கு செய்கிற கனத்தை தனக்கு செய்ததாக எண்ணுகிறார். சங்கீதம் 105:5 பாத்தீங்களா, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களையும் என்னுடைய தீர்க்கதரிசிகளையும் தொடாதீங்க, அவர்களை தொட்டா என் கண்மணிகளை தொட்டமா அது அப்படின்றார் இயேசு. அதனாலதான் இந்த காரியத்தை இவங்க அந்த தீர்க்க உண்மையான இவங்க கள்ளப்போதகருங்க, உண்மையான தீர்க்கதரிசிக்கு இவங்க என்ன செய்யறாங்கன்றார் பாருங்களேன். அதுலதான் 8வது ஐயோ வருது. இவர்கள் என்ன பண்றாங்களா? அவர்களுக்கு உங்கள் நீங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறைகளை கட்டி, கல்லறைகளை கட்டி சமாதிகளை சிங்காரித்து. கல்லறைகளை கட்டுறாங்களாம், கிரானைட்டு மார்பல்ல ஒரு கல்லறையை கட்டி, அது கட்டி ஒரு மறந்துறது இல்லை, நிறைய பேர் கட்டி கல்லறையை கட்டி, ஆனா அது ரெகுலரா சிங்காரிப்பாங்க. எப்ப சிங்காரிப்பாங்க? ஒரு அவருடைய பிறந்த நாள், நினைவு நாள் வரும்போது, இவர் எதற்காக எப்படி இருந்தார், எவ்வளவு பெரிய, இப்ப நம்ம எல்லாம் காந்தி ஜெயந்தி கொண்டாடுற மாதிரி இல்லைங்களா, காந்தி சமாதிக்கு மாலை வைத்து அப்படியே அவரை கனம் பண்ற மாதிரி நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரி தான். காந்திய கொன்ன கூட்டமே காந்தி சமாதிக்கு மாலை வச்சு அப்படியே அவரை புகழ்ந்து, அவரு என்ன எவ்வளவு பெரியவர் அப்படின்றாங்க. அம்பேத்கர் நாளுக்கு அப்படியே சொல்ற மாதிரி ஃபனி, அதை எப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இவங்களும். பெரிய மானுமெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல வருது, பெரிய கோபுரம் நம்ம ஊர்ல இல்லைங்களா, உலகத்திலேயே பெரிய ஸ்டாச்சு நம்ம கட்டியிருக்கிறோம் இல்லைங்களா, உலகத்திலேயே பெரிய ஸ்டாச்சு. ஆனா அவருக்கு ஸ்டாச்சுவை கட்டினவர் என்னென்ன கொள்கைகளை சொன்னா அதில் எதுவும் செய்யறதில்ல, அவருக்கு ஸ்டாச்சு ஒண்டி வைப்போம், பெரிய ஸ்டாச்சு. அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. பெரிய இப்போ கேத்தலிக்ஸ் ரொம்ப செய்வாங்க இல்லைங்களா, பரிசுத்தவான்கள் ஒருத்தர் விடுறதில்லை, எங்கன்னா ஒரு பரிசுத்தவான் கிடைச்சிட்டா போதும், அங்கே ஒரு கோயிலை கட்டி அந்தோனியார் கோயில் அவர் கோயில் இவர் கோயில் எக்கச்சக்கமாக எது அனாவசியமான மரியாதை அவர் கொடுத்து அந்த பரிசுத்தவான்களுடைய நினைவுகளை நினைத்து அவர்களுடைய அவருடைய முடி இதுதான், அவருடைய எலும்பு இதுதான், அவருடைய பல் இதுதான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து வச்சு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, அவங்களுடைய உருவங்களை வைக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் வேதம் என்ன சொல்லுது, அவங்களுடைய ரத்தத்தை குடித்தவங்க இவங்க தான் இல்லைங்களா, ரெவலேஷனில் பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தை குடித்தவங்க இவங்க தான், அதே ஆவி தான், அதே மாதிரி தான் இவங்க செய்கிறத பார்க்குறோம். மாத்யூ என்று எழுதுகிறாரு, இவங்க இவங்க சொல்கிறது எப்படின்னா, லெட் தேர் பி சேன்ஸ் பட் லெட் தம் நாட் பி லிவிங் இயர். பரிசுத்தவான்கள் இருக்கட்டும் ஆனால் எந்த காலத்தில் இருக்கக்கூடாது, எங்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணக்கூடாது. கலந்த காலத்தில் இருந்து பிரசங்கம் பண்ணி நல்லா வாழ்ந்திருந்தா அவரை கனம் பண்ணுவோம், அவரை புகழ்வோம், ஆனால் எங்களுக்கு வந்து பிரசங்கம் எல்லாம் பண்ணுற மாதிரிலாம் வச்சுக்க கூடாது. எங்களுக்கு வந்தால் சாவடிச்சிருவோம், எங்களுக்கு முன்னாடி வந்தால் போன செத்து போனோம், ஏன்னா செத்து போனவங்க இப்போ பேச முடியாது, நேரம் அவங்களை கனம் பண்ணுவோம். இவர்கள் கோபுரங்களை கட்டி அவர்களை அலங்கரிக்குவாங்க, அலங்கரித்து அந்த மெமோரியல் நாள் அந்த நினைவு சின்னத்தின் நாளில் பெரிய பிரசங்கம் பண்ணுவாங்க. பிரசங்கம் பண்ணி எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி இவர் பிரசங்கம் பண்ணி என்ன சொல்லுவாங்களா, 30வது வசனம் பாருங்களேன், அவங்களுடைய பிரசங்க உரை எப்படி இருக்கும், எங்கள் பிதாக்கள் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோடு நாங்கள் தீர்க்கதரிசிகள் ரத்தப்பழிக்கு உடன்பட்டு இருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இதான் அவங்களுடைய ஸ்பீச் அந்த மெமோரியல்னால வச்சு, எங்கள் பிதாக்கள் விக்கிர ஆராதனை செய்தவர்கள், வேதம் அவளை அறியாதவர்கள், அறியாத போது அந்த தீர்க்கதரிசிகள் ஐசாயா எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, ஆனால் அந்த தீர்க்கதரிசியை ரெண்டாக வெட்டிட்டாங்க. என்ன அருமையான வேதத்தை பற்றி நம்மளுக்கு எழுதி கொடுத்துருக்காரு, எவ்வளோ பழையற்பாடு எழுதி கொடுத்துரு. எரேமியா நம்ம தேசத்துக்காக கண்ணீர் விட்டவர், அவரை எப்படி கல்லெறிஞ்சு கொன்னாங்க அப்படின்லாம் அவங்கள பற்றி சொல்லி, நம்ம பிதாக்கள் அறியாமையில் விக்கிர ஆராதனையில் பாவத்தில் இருந்ததுனால் அவர்களை வெட்டி கொன்னுட்டாங்க, அவங்களை அழித்து விட்டாங்க. நம்ம ஒருவேளை நாங்கள் இருந்தோமானால் அதுக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம், அவருக்கு பதிலாக அவங்களுக்கு பதிலாக நாம் முன்னாடி நின்று உயிரையே கொடுத்துருப்போம் அப்படிலாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. நாங்கள் அவங்கள விட பெட்டர், அவங்கள விட பெட்டர். இதில் இருக்கிற பெரிய விந்தனை என்ன தெரியுமா, ஏசு இதுக்கு முன்னாடி தான் அந்த ஓமையில் சொன்னார், 21வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் வரலாறே என்ன, அந்த திராட்சை தோட்டம் வச்சவர் அந்த திராட்சை தோட்டத்தை கொடுத்து ஒத்துகை கொடுத்து போயிட்டாரு, அந்த ஓனர் அனுப்புறார், வேலைக்காரங்களாக அனுப்புறார், அவங்க தான் தீர்க்கதரிசிகள், கனி கொடுங்க கனி எல்லாரையும் கொன்னுட்டாங்க. கடைசியில் யார் அனுப்புறாரு, மகனை, மகனையும் கொன்னுட்டாங்க. 231வது வசனத்தில் பாருங்களேன், நீங்க உங்க பிதாக்களை விட உத்தமன்க பக்திமான்க வேத அறிந்தவன்கன்னு சொல்றியா, ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரரா இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சியாக கொடுக்கிறீங்க, சாட்சி கொடுக்கிறீங்க. ஏன் இதை சொல்றாரு, ஏன்னா அங்கத்தான் நிக்கிறாங்க, நின்றுகிட்டு அவங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவரை கொல்லணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னத்தான் சான்ஸ் கிடைச்சாலும் அங்கேயே அவரை கொண்டு இருப்பாங்க, ஜனங்களுக்கு பயந்துகிட்டு அங்க நிக்கிறாங்க, எப்படா சான்ஸ் கிடைக்கும், இவரை கொல்லணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இவரை அழிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு, உங்க வஞ்சனையில குருட்டுத்தனத்துல எவ்வளவு மோசம்னா, இவங்க எங்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகள்லாம் கொன்னாங்க, அவங்களோடு நாங்கள் இருந்தோம் நான் கொன்னிருக்க மாட்டோன்றீங்க, ஆனால் அந்த தீர்க்கதரிசிகள்லாம் யாருக்கு சாட்சி கொடுத்தாங்களோ, யார் வரவு யாருடைய வருகையை சொன்னாங்களோ அவரே வந்து நான் நிற்கிறேன், அவரை நீ கொல்றதுக்கு திட்டம் பண்ணிக்கிட்டு எங்கள் பிதாக்களை விட நாங்கள் பெட்டருன்றீங்க, உங்கள் வாயிலேயே உங்களுக்கே நீங்கள் குற்றம் தீர்த்துக்கிறீங்க, அவங்க செஞ்சது எவ்வளோ தப்புன்னு நீங்களே சொல்கிறீங்க, ஆனா அவர் அவங்க யாருக்கு சாட்சி கொடுத்தாங்களோ அந்த தீர்க்கதரிசிகள்லாம் யாருடைய வருகையை சொன்னாங்களோ அவர் நான் வந்து நிக்கிறேன், என்ன கொல்ல போறீங்க, புரியுதுங்களா, அவங்கள விட பெட்டர் இல்ல, அவங்கள விட மகாபெரிய வேர்ஸ்ட், நீங்க அவங்கள விட ரொம்ப வேர்ஸ்ட், நீங்க அவங்களுடைய அறிக்கையிலேயே உங்க பிதாக்கள் செய்த தீர்க்கதரிசிகளை கொன்னது எவ்வளவு பெரிய அக்கிரமம்னு நீங்க சொல்ற, நீங்க அந்த படுப்பு கொலைய கடைசி இறுதி பெரிய தீர்க்கதரிசியை கொண்டு நீங்க அதை செய்ய போறீங்க, அவங்கள விட பயங்கர வேர்ஸ்ட் பாருங்க, அதை தான் சொல்றாரு பாருங்களேன். ஏன்னா இயேசுவை கொல்லும்படிக்கு இந்த தீர்க்கதரிசிகள்லாம் யாருக்கு சாட்சி கொடுத்தாங்களோ அந்த தீர்க்கதரிசி இறுதி தீர்க்கதரிசியை கொன்னாங்க, கொல்ல போறாங்க. நாங்க அந்த பழைய தீர்க்கதரிசி காலத்துல இருந்தோம்னா அவங்களை கொண்டிருக்க மாட்டோம், அவங்களுடைய பேச்சுக்கு நல்லா கீழ்படிஞ்சிருப்போம்ன்றாங்க. ஆனா இயேசு வந்து இங்க நிக்கிறாரு, அவர் பேச்சுக்கு எந்த கீழ்படிதலும் இல்லை இல்லைங்களா. சில டைம்ல அதான் நம்ம ஒருத்தர் எழுப்புறாரு, அநேக பேர் என்ன நினைச்சுக்கிறது, இயேசுக்கு காண்டி இங்க இருந்தாருனா, இயேசு பிரசங்கத்தை காண்டி நம்ம கேட்டிருந்தோம்னா, இயேசுக்கு இயேசு காலத்துல இருந்திருந்தோம்னா நம்ம ரொம்ப கீழ்படிஞ்ச அவரை பின்பற்றி இருப்போம். அதான் அவங்களை அப்படித்தான் வஞ்சிக்கிறதான். இன்னைக்கு பரலோகத்துக்கு போன இயேசு அவருடைய தீர்க்கதரிசி வசனத்தின் மூலமாக, அவருடைய போதகர்கள் மூலமா அவர் பேசு பேச்சுக்கு என்ன மதிப்பு கொடுக்கறீங்க, அதைத்தான் அன்னிக்கும் கொடுத்திருப்பீங்க. ஒன்னும் விசேஷம் இல்லை. நம்ம சொல்லிக்கிறோம், இயேசுக்கு நேரா பேசியிருந்தாருன்னா நம்ம அப்படி இருந்திருப்போம், நாங்க அந்த அப்போஸ்தலரை மாதிரி இருந்திருக்க மாட்டோம், பரிசேயர்களை மாட்டி இருந்திருக்க மாட்டோம். இன்னைக்கு இயேசுடைய வார்த்தைக்கு எப்படி மதிப்பு கொடுக்கறீங்களோ அப்படித்தான் அன்னிக்கும் கொடுத்திருப்பீங்க. இவங்களை மாதிரி அப்படி இவங்க ஏமாத்திக்கிறாங்க, இவங்க சொல்றாங்க நாங்க அந்த காலத்துல இருந்தோம்னா அப்படி இருந்திருப்போம். அடுத்ததுதான் பாம் வருது, ரொம்ப பயங்கரமான வெடி, உக்ரைன்ல போட்ட வெடி. என்ன இங்க பாருங்க என்ன மாதிரி வெடி வருது. 36வது வசனம், அவர்கள் மீட்கப்பட முடியாத ஆக்கினைக்கு அவர்களை வீழ்த்திறார். நீங்கள் உங்கள் பிதாக்களுடைய பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள், நிரப்புங்க, பயங்கரமான வேர்டுங்க நிரப்புங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தண்டனை பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா அம்மா ஒரு பையனுக்கு தங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குற பெரிய தண்டனை என்ன தெரியுமா, அவன் இஷ்டத்துக்கே அவனை விட்டுருது, என்ன போறியோ போ இல்லைங்களா, அதானே போ. அதை விட பெரிய தண்டனை இருக்க முடியுமா? ஆண்டவரும் ஆவிக்குரிய விதத்துல ஒரு கொடுக்குற தண்டனை என்ன தெரியுமா, ரோமர் 1 போட்டிருக்கு, அவங்களுடைய இருதயங்களின் இச்சைகளுக்கே அவர்களை விட்டு விட்டார். அவங்களுடைய இருதயங்களின் இச்சைகளுக்கே, இச்சை ரோகங்களுக்கே அவரை விட்டு விட்டார். பழைய பாடல எப்ராயம் விக்கிரத்தின் பின்னாடியே போகுதா, அதை தனியா விட்டு போட்டோம். இங்க கிறிஸ்துவுடைய வார்த்தைகள் அப்படிப்பட்டதுதான். சினப் என்ற ஒரு வார்த்தை வேதத்துல வந்து ஒரு பாத்திரத்தை குறிக்குது, ஒரு பாவ பாத்திரம், ஒரு உக்கிர கோபாக்கினையின் பாத்திரத்தை குறிக்குது. நிறைய இடங்களில் பார்க்கலாம், அது அநேக இடங்களில் வருது. அந்த பாவ பாத்திரத்தை நிரப்பி 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 அது முழுமையா நிறைஞ்ச பிறகு தேவனுடைய பயங்கர கோபாக்கினியும் ஆக்கினியும் வர்றத குறிக்குது. ஐசாயா, எரேமியா, ஓசியா அதெல்லாம் பேசுற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கெத்செமனே தோட்டத்தில் கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு கடந்து போகுது கட்டோன்ற அந்த தான் இதை குறிக்கிறார். இந்த பிக்சர் என்னன்னா, கடவுள் என்ன செய்யறார், சில நேரங்கள்ல மக்கள் தொடர்ந்து பாவ வழியில திருந்தாம போகும்போது அவர்களை உச்சகட்ட பாவம் செய்வதற்கு அவர்களை தங்களுடைய வழியிலேயே தன்னுடைய கட்டுப்படுத்துகிற கிருபையை எடுத்துட்டு தொடர்ந்து செய்யுங்கன்னு விட்டுறார். பாவ அளவு நிரப்பு, அந்த பாத்திர அளவு நிரப்பு, தன்னுடைய கட்டுப்படுத்துகிற கிருபைய, தன்னுடைய பிரிவென்டிங் கிரேஸ் இல்லைங்களா, தடை பண்ணுகிற கிருபையை எடுத்து. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் மோசமா போயிடாதபடிக்கு காரணம் என்ன, அவருடைய கட்டுப்படுத்துகிற பொதுவான கிருபை. எதிர்த்தரத்திலையும் கட்டுப்படுத்துறாரு, மோசமா போயிடக்கூடாது. ஆனா சில நேரங்கள்ல அந்த கட்டுப்பாடை எடுத்துடுறாரு, அவங்க மோசமா பாவம் செய்யும் படிக்கு விட்டுறாரு. எந்த கட்டுப்பாடும் இல்லை, எந்த கண்ட்ரோல் இல்லாம, ஏன் அவங்க மோசமா பாவம் செஞ்சு 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 அந்த பாத்திர அளவு நிரப்பி, அந்த பாத்திரம் இவ்வளவு இருக்குது இவ்வளவு தான் செஞ்சிருக்கிறாங்கன்னா அதை செஞ்சு 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 அந்த பாத்திர அளவு நிரப்பி வழியும் போது பயங்கரமான உச்சகட்ட கோபாக்கின தண்டனை அவர்கள் மேல ஊத்தி, அதன் மூலமா தான் எவ்வளோ கோபம் உள்ளவர், அவர் எவ்வளோ நீதி உள்ளவர் என்றது அந்த சராசரத்துக்கு காட்டுறதுக்கு சில பேரை அப்படி விட்டுடுற. எவ்வளவு பயங்கரமான காரியம் தெரியுமா, நீ செய்யணுமா திரும்ப மாட்டியா இப்படியேதான் போக போறியா அப்படின்னா தன்னுடைய கண்ட்ரோலை எடுத்து பின்னாடி வந்துட்டு போ, நிரப்பு உன் பாத்திரத்தை, நிரப்பு பாவ அளவை நிரப்புன்னு விட்டுட்டு அவங்க வலிக்கையை விட்டுறாரு. அவங்க இஷ்டத்துக்கு பாவம் செய்வாங்க, செஞ்சு 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 அந்த பாவ அளவை அவர் நிரப்போடு. ஏன் அதை செய்யறாரு, ஏன்னா கடவுள் தன்னை மகிமைப்படுத்துறதுதான் ஏதோ செய்யுது. அவருடைய மகிமையை நம்ம ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், வெறும் இறக்கம், அன்புள்ளவர், கிருபை உள்ளவர். ஆமா அப்படிதான், அவர் நீதி உள்ளவர் கூட, அவர் கோபம் உள்ளவர் கூட, அவர் கோபம் மகிமைப்படுறதுக்கும், அவர் ரொம்ப நீதிபடுறன்றதும் உலகம் தெரிஞ்சுக்கிறதும் அவருடைய மகிமையில் அடங்கி இருக்குது. அவருடைய கோபத்தின் மகிமைக்காக, நீதியின் மகிமைக்காக சில பேரை விட்டுறார். பாவ அளவை நிரப்பும்படிக்கு அவரை விட்டுறார். அது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு சத்தியம். மேக்சிமம் கோபாக்கினம், மேக்சிமம் உச்சகட்ட தண்டனையை அவர்கள் அனுபவிக்கும்படிக்கு கட்டுப்பாடு இல்லாம விட்டுறார். போங்க, உங்களுடைய அளவை அந்த டேம் நிரப்புங்க, கோபாக்கினிய குவித்து கொள்ளுங்க உங்க தலைமையில வர்றதுக்கு. அதான் நம்ம அதுதான் விளக்கம் இந்த காலகட்டத்தில் பார்க்கிறோம். சில கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படி அட்டோலியம் செய்யறாங்க, ஏன் ஆண்டவர் சும்மா இருக்கிறார், ஏன் அலோ பண்றாரு இதெல்லாம், என்னன்னா அவருடைய பேர்ல என்னன்னா நடக்குது, ஏன் இதெல்லாம் சும்மா இருக்கிறாரு, ஒன்றும் பண்ண மாட்டாரா, ஒன்றும் செய்ய மாட்டாரா, இவ்வளவு கொடுமை நடக்குதே. இப்ப உக்ரைன்ல அவ்வளவு விடு பாம்புகளை போடுறாங்களே, பாவி மக்களை சாவுறாங்களே, ரஷ்யா ஏன் ஆண்டவர் இப்படி எல்லாம் அலோ பண்றாரு. அவருடைய பராமரிப்புல சில மக்களை அந்த பாத்திரங்களை நிரப்புறதுக்கு விட்டுறார். விடும்போது அந்த விட்டு அந்த பாத்திரங்களை அவங்க நிரப்பும் போது அதன் மூலமா தன் மகிமையையும் தன்னுடைய நீதியையும் கோபாக்கினையும் மகிமைப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார், சித்தம் கொண்டிருக்கிறார். அதிசயமா அதை தான் இங்க ஆண்டவர் செய்யறாரு, ஒரு கட்டளையா கொடுக்கிறார். யோசிச்சு பார்க்க முடியுமா, தேவ பரிசுத்த தேவகுமார், பாவத்தை அழிக்க வந்த தேவகுமாரன் உச்சக்கட்ட பாவத்துக்கு கழிச்சி விடுறார். போங்க, ஃபில்அப், நிரப்புங்க. பரிசுத்த தேவகுமார் உச்சகட்ட பாவத்தை செய்யுங்க. ஃபில்அப், யூதாசர் சொன்ன மாதிரி நீ செய்கிறதை சீக்கிரமா செய் இல்லைங்களா. அதே மாதிரி தான் நீங்க செய்யறது செஞ்சு சீக்கிரம் முடியுங்க. அவரு ரொம்ப விருப்பத்தோடு சொல்லல இல்லைங்களா, நீங்க செய்யறது சீக்கிரம் செஞ்சு முடியுங்க, நிரப்புங்க, சீக்கிரம் நிரப்புங்க. என்னுடைய கட்டுப்படுத்துகிற எல்லாரையும் அவர் தானே கட்டுப்படுத்துகிறார். ராஜாதி ராஜனாக இருந்து என்னுடைய கட்டுப்படுத்துகிற காக்கிற கிருபையை நான் கழட்டி விட்டுட்டேன். என்னமே ரிமூட், யூ ஆர் ஃப்ரீ. உச்சகட்ட பாவத்தை நீங்க செய்யலாம், உச்சகட்ட விதத்துல பாத்திரத்தை நிரப்பலாம், திறந்து விட்ட மாதிரி. யூ ஆர் ஃப்ரீ, பெர்மிஷன் கொடுக்கிறார். உச்சகட்ட தீமைக்கு தங்களை ஒப்பு கொடுத்துறார். பிசாசின் கருவிகளாகவே, சாத்தானுடைய கருவிகளாகவே இருந்து தெய்வத்தை கொல்லும்படி அக்கிரமத்தை, வரலாறுல எந்த சந்ததியும் செய்யக்கூடாத அக்கிரமத்தை செய்யும்படிக்கு அவர்களை ஒப்பு கொடுத்துறார். கோ ஹெட். தீர்க்கதரிசிகள் எல்லாம் பெரிய தீர்க்கதரிசி, நான் வந்து நிற்கிறேன், என்னை அழிக்கும்படிக்கு கொல்லும்படிக்கு அக்கிரமத்தை நீங்க செய்யுங்க. நான் அனுப்புற தீர்க்கதரிசிகளை அழிக்கும்படிக்கு செய்யுங்க. கடவுளை கொல்ல போறீங்க, அந்த பாத்திர அளவை நிரப்ப போறீங்க. ஃபில்அப், சீக்கிரம் முடியுங்க. அந்த எப்படி சொல்றாரு பாருங்களேன், என்ன மாதிரி பாத்திரம் அது, உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை, பிதாக்களின் அக்கிரம அளவை. அப்படின்னா என்ன அர்த்தம், முழு இஸ்ரவேல் வரலாறும் அவங்க என்னன்னா, அவங்க பாவங்கள் எல்லாம் ஒரு அளவா ஆண்டவர் அழுத்து அளந்துகிட்டு வர, எகிப்திலிருந்து அவங்களை கூட்டு வந்த காலத்திலிருந்து அவங்களை முறுமுறுத்தாங்க, எவ்வளவு பாவம் செஞ்சுக்கிட்டே வந்தாங்க இல்லைங்களா. ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுக்கிறதும், அவரை சோதிக்கிறதும், அவரு அவருக்கு அவரு பேர்ல ஒரு கண்ணுக்குட்டியை வைக்கிறதும், திருப்பி திருப்பி சோதனை, இஸ்ரவேல்ல கூட்டு வந்து கானான் தேசத்தை கொடுத்தாலும் அங்கேயும் விக்கிறோம், எவ்வளவு பொறுமையா இருந்தார். சங்கீதங்கள்லாம் அதை பத்தி பாடுது. ஆனா அவங்க செஞ்ச பாவங்கள்லாம் அளவுகிட்டே வந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், மோசேக்கு சொன்னார், இந்த பாவத்துக்கு நான் விடமாட்டேன், அவங்கள இதை கணக்கு வச்சுப்பேன், தண்டிக்கும் போது அவங்கள தண்டிப்பேன், இதை வச்சுக்கவும் அளவான்னு. அதை அந்த கற்பு வளர்ந்துகிட்டே வருது, அவங்களுடைய சிதாக்களின் அக்கிரம அளவு வளர்ந்துகிட்டே வர வர. அப்புறம் தீர்க்கதரிசி அனுப்பினார், எல்லாரையும் கொன்னாங்க கொன்னாங்க, அளவு நிரம்பிக்கிட்டே வருது. அந்த பாத்திர அளவு, அதனோட ஒட்டு மொத்த அளவு நிரம்பிக்கிட்டே வரும்போது அதை நிரப்ப போறவங்க நீங்க தான். அதை நிரம்ப போறவங்க, கடந்த கடவுள் பொறுமையா இருந்துகிட்டே வந்தாரு, தொடர்ந்து நீங்க பாவம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க, உங்களை சிரிச்சித்து அவங்களை அடிமைத்தனத்துல விட்டு திருப்பியே எடுத்துட்டு வந்து கூப்பிட்டு வந்து வச்சாலும் நீங்க தொடர்ந்து ஆண்டவருக்கு விரோதமா தான் செஞ்சீங்க. அந்த அளவு நிரப்பி நிரப்பி அதனோட ஒட்ட மொத்த அளவை நிரம்பி வந்துருச்சு, இப்ப ஃபுல் பண்ண வரவங்க நீங்க. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, எங்க பிதாக்கள் மாதிரி நாங்க இல்ல, அவர்கள் தீர்க்கதரிசிகளா அநியாயமா கொண்டாங்க, படுபாவிகளா நீங்க தான் அதை நிரப்ப போறவங்களே. யார் எந்த தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொன்னு, எந்த தீர்க்கதரிசிகள் என்ன நான் வருகிறது அறிவித்தாங்களோ அவங்கள கொன்னாங்க, என்னையே கொல்ல போற அக்கிரமக்காரங்க நீங்க. உங்களுக்கு ஐயோ, நிரப்ப போறீங்க. அந்த அளவு எப்படி இருக்கு பாருங்களேன், ஃபைனல் ரிசல்ட். கடவுள் வந்து அந்த அளவு நிறைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஒரு பாவத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டார், ஒரு பாவத்துக்கும் விட மாட்டார். அதான் ஆதி ஆகமோ நான் ஆறாவது அதிகாரத்துல பார்க்கிறோம், என்னுடைய ஆவி என்றென்றும் மனிதனோடு போராடாது, இவ்வளவுதான் லிமிட், பொறுமையா இருந்து இருந்து பார்ப்பாரு. அதுக்கப்புறம் லிமிட் தாண்டின பிறகு ஒரு பாவத்துக்கும் இடம் இல்லை, முழு உலகத்தையும் அழிச்சு போட்ட, முழு உலகத்தையும் ரெவலேஷன்லயும் பார்க்கிறோம். அந்த கோபாக்கின அளவு பாத்திரம் அது நிரம்பும் போது சர்வ வல்லமை தேவனுடைய கோபாக்கினையின் ஆலையில எல்லாரையும் போட்டு மெரிப்பாருன்னு வேதம் சொல்லுது. ஒரு லிமிட், அதுக்கப்புறம் அலோடு இல்ல. இவங்களை அப்படி திட்டுறாரு பாருங்களேன். நீங்க என்ன சொல்றீங்க, எங்க பிதாக்களை விட நாங்க பெட்டர்ன்றீங்களா? யாருகிட்ட கதை விடுறீங்க? படுபாவிங்க நீங்க தான், மோசமானவங்க நீங்க தான். அது எப்படி வரப்போது? தப்பிக்க முடியாத ஆக்கின, உங்களை யாருமே காப்பாற்ற முடியாத ஆக்கின வரப்போது. எப்படி திட்டுறாரு 33வது வசனத்தை பாருங்களேன். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரதாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? சர்ப்பங்களே, உடம்பெல்லாம் சர்ப்பம், ஒரு பாம்பு போய் எப்படி மண்ணிலேயே உருண்டுகிட்டு இருக்குமோ. மண்ணு தான், உலகம் தான் உங்களுக்கு வேணும். உலக பெருமை, உலக இது, எந்த விதமான பரலோகம் வானம் இல்லை. சர்ப்பம் எப்படி வாழ்நாளெல்லாம் நீ மண்ணிலேயே இருந்து மண்ணை தின்னு நீ இருப்பான்ற மாதிரி உலகம் தான் என்னும் மண்ணைத்தான் தின்னுகிட்டு உலகமே இருக்கிற சர்ப்பங்களே, வாய்ஃபுல்லா தேவனுக்கும் தேவனுடைய மக்களுக்கும் விரோதமாக விஷம் கக்குற பாம்புகளே, சர்ப்பங்களே, கடவுளோ கடவுளுடைய குறித்த காரியங்களோ அவருடைய வேதமோ அவருடைய மக்களுக்கும் பயங்கர கசப்பு உங்களுக்கு தகட்டி போகுது. பிடிக்க மாட்டேன்னு ரொம்ப நேரம் சபையில இருக்கணும்னா கடவுள்னா பிடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற விஷம் கடவுளுக்கு விரோதமா இருக்கிற மறுஜன்மடையாத நிலையில பல பாம்பின் சர்ப்பத்தின் பிள்ளைகள் நீங்க. எப்படி திட்டுற? விஷம் நிறைந்தவர்கள், விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு. இதுல அவங்க அப்பாக்கள்லாம் சேர்க்கிறாரு, உங்க பிதாக்கள் எல்லாரும் விரியன் பாம்பு குட்டிகளே, ப்ரூட் ஆஃப் வைப்பர்ஸ். அப்படின்னா என்னான்னு கூட நமக்கு தெரியறதில்லை. நீங்க என்ன ப்ரூட் ஆஃப் வைப்பர்ஸ் போய் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாந்தியே வந்துடும். ஏன்னா ஆயிரக்கணக்கான பாம்புங்க ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு படுத்துக்கிட்டு பரண்டுகிட்டு இருக்கிற ஒரு காட்சி, அதான் ப்ரூட் ஆஃப் வைப்பர், விரியன் பாம்பு குட்டிகளே. அப்பா அம்மா எல்லாம் அப்படியே விஷங்களில் நிறைஞ்சு ஒன்று ஒன்று கொத்திக்கிட்டு, ஒன்றும் இல்லை கோபம் வெறுப்பு, கடவுளுக்கு விரோதமா அவர் ராஜ்யத்துக்கு விரோதமா அப்படியே உருண்டுகிட்டு, ப்ரூட் ஆஃப் வைப்பர்ஸ், விஷம் விரியன் பாம்பு குட்டி. பலஸ்தீனால ரொம்ப அது ரொம்ப அந்த பாம்புகள் இருக்கும். அதுல என்னன்னா அது வனாந்திர இடத்துல அந்த பாம்பு வந்து ரொம்ப வஞ்சனையான பாம்பு, ஒரு குச்சி மாதிரி இருக்குமா. சில நேரங்கள் அடையாளமே தெரியாதான் இது பாம்பா குச்சியான்னு. சில நேரத்தில் விறகு எடுக்க போகும்போது எல்லாம் விறகுன்னு நினச்சிக்கிட்டு அதையும் எடுத்து போட்டுக்கும் போது தெரியாத நேரத்தில் டக்குன்னு வாயை திறந்து கையை பிடிச்சி விஷத்தை கக்குமா. அது விடவே விடாதான், அந்த இன்ஜெக்ஷன் உடம்பெல்லாம் பரவுற வரைக்கும் கக்கிக்கிட்டே இருக்குமா. விட இப்படி இப்படி உதறினாலும் விடாதான், அந்த ஃபுல்லு விஷம் பாயிற வரைக்கும். பவுலுக்கு நடந்துச்சு, உங்களுக்கு அப்போச நடுவழிகள் படிச்சிருக்கலாம். அவருக்கு கையை பிடி அவர் விறகுன்னு நினச்சிட்டு எடுத்துட்டு வந்துட்டார், அவர் கையை கடிச்சிருச்சு. அது விட பாக்குறாரு, விடவே முடியல கொஞ்ச நேரம். அப்புறம் தள்ளி விட்டாரு, அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, இவர் செத்துருவாரு. ஆனா அற்புதமா ஆண்டவர் காப்பாத்தினார். அந்த மாதிரி பாம்புங்க, பாம்பு மாதிரியே தெரியாது, குச்சி மாதிரி இருக்கும், வஞ்சனையா தந்திரமாக நாங்க விஷமே ஏறுறதே தெரியும். குச்சி எடுத்துட்டு வர்றோம், ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா அது கடிச்சுக்கிட்டு இருக்கும், விஷம் ஏத்திக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி தந்திரமான பாம்புகளே, இதை விட எப்படி திட்டணும்? இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடையாது, திட்டிக்கிட்டு இருக்கிற விரியன் பாம்பு குட்டிகளை என்ன சொல்றாரு? நரக ஆக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? எப்படி தப்ப போறீங்க நரக ஆக்கினைக்கு? கேனான்ற ஒரு வார்த்தை நரகத்தை எல்லாத்தையும் குப்பையும் குவியும் எல்லாம் குவிச்சு இஸ்ரவேல் வெளியில ஒரு கேனான்னு ஒரு இடம் இருக்கும், எப்ப பாரு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அங்கெல்லாம் வீட்டுல வந்து நம்ம வாரிட்டு போற பிபிஎம்பி எல்லாம் கிடையாது, குப்பையெல்லாம் போட்டு எரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதான் அந்த இடம், அதான் அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறார். நரகத்துல குப்பை எல்லாம் அங்கதான் போ, இந்த பாம்புகள்லாம் அங்கதான் தூக்கி போடுவாங்க. அந்த காட்சியும் அந்த காலத்தின் காட்சி, ஒரு விவசாயி வந்து அறுப்பெல்லாம் அறுத்த பிறகு அங்க அறுப்பெல்லாம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் தண்டுங்கள்லாம் அப்படியே இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கொளுத்தி விடுவாங்க திருப்பி நடணும்னா. அந்த மாதிரி அந்த விவசாயம் எல்லாம் தண்டு வெறுப்புலாம் முடிச்சு கொளுத்தி விடும் போது என்ன ஆகும்னா, இந்த விரியன் பாம்புங்கெல்லாம் அங்கெல்லாம் கூட்ட கூட்டமா இருக்கும். அந்த கொளுத்தி விடும் போது அதெல்லாம் எந்திரிச்சு தப்பிக்க பார்க்கும். ஆனா அந்த நெருப்பு பரவலா இருக்கும், எதுவுமே தப்ப முடியாது, மாட்டின்னு நெருப்புல செத்து எரிஞ்சிடும். அதே ஒரு காட்சி, விரியன் பாம்பு குட்டிகளே, கடவுளுடைய நெருப்புக்கு நீங்க எப்படி தப்ப போறீங்க? இந்த விவசாயி கொடுத்திருந்தேன் அந்த ஒரு காட்சி ஒரு படத்தை எடுத்து சொல்றார், அந்த நெருப்புக்கு உங்களால தப்பவே முடியாது. இப்ப வேண்டாம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இன்னும் நெருப்பு வரல, வரப்போது உங்களுக்கு நெருப்பு என்னன்னுவோ பண்ணிக்கிட்டு இருக்கலாம், வரப்போற நெருப்ப எப்படி தப்புவீங்க? ஹவு கேன் யூ தப்புவீங்க? யோசிச்சு பாருங்களேன், அந்த நரக நெருப்புல இருந்து தப்புக்குள்ளது ஒரே வழிதான், அதுல இருந்து தப்புவிக்க ஒரே மத்தியஸ்தர் தான். அவரே சொல்றாரு எப்படி தப்புவீங்கன்னு. நிஜமாவே உங்க தப்ப முடியாது இல்லைங்களா, அவரே சொல்றாரு நீங்க தப்ப முடியாதுன்னு. இவனை யார்கிட்ட போய் தப்புவாங்க? இவங்க அவர் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இவங்க தப்ப முடியாதுன்னா நிச்சயமாவே தப்பத்தான் முடியாதுங்க. ரொம்ப ஸ்கேரி. இதுவே பயமா இருந்துச்சுன்னா இன்னும் இதுதான் ஆரம்பம். இன்னொன்னு பயங்கர வரப்போகுது. இன்னொரு குண்டு பாருங்க, நான் 34வது வசனத்துல, ஆகையால் இதோ தீர்க்கதர்சிகளையும் ஞானிகளையும் வேதபாரகர்களையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன், அவர்களில் சிலரை கொன்று சிலரை சிலுவையில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துண்டப்படுத்துவீர்கள். உங்களுடைய மாயமானம் விஷகரம் குருட்டுத்தன்மை குருட்டு வழிகாட்டிகள் விரியன் பாம்பு வஞ்சன மாயமாலத்துக்கு தேவன் தொடர்ந்து சத்தியத்தை நிராகரித்த நீங்க, உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன். அதான் சொல்ற நான் கொடுக்க போறேன். என்னது, என்ன கொடுக்க போறாராம்? தீர்க்கதர்சிகளையும் ஞானிகளையும் வேத பாரகர்களையும். ஒரு நிமிஷம், இதெல்லாம் புதிய ஏற்பாடுல இதெல்லாம் என்னன்னு போட்டிருக்கு, சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிஃப்ட் இல்லைங்களா. தீர்க்கதரிசிகள் வேதபாரகர்கள் ஞானிகள் கொடுக்கிறவங்க, இதெல்லாம் பல ஏற்பாடு வார்த்தைகள். என்ன ஒரு வினோதமான கனெக்ஷன். விரியன் பாம்பு குட்டிகளே நரக ஆக்கினைக்கு இங்க தப்ப போறது இல்லை, உங்க கோபாக்கினை அளவு நிரப்புங்க. ஆனா நான் என்ன உங்களுக்கு என்ன கொடுக்க போறேன்? தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகர்களையும் கொடுக்க போறேன். என்ன இதுக்கும் அதுக்கும் என்னங்க தொடர்பு? ஒரு தேர்ஃபோர் இங்கிலீஷ்ல வருது பாருங்களேன், ஆகையால் தமிழ்ல வருதா? ஆகையால், ஆகையால் வருது பாருங்களேன். ஆகையால் கோபாக்கினை அளவு நிரப்புங்க, நரக ஆக்கினைக்கு தப்ப போறதில்ல. ஆகையால் நான் உங்களுக்கு தீர்க்கதர்சிகள் ஞானிகள், இதெல்லாம் பல ஏற்பாடு வார்த்தை. தீர்க்கதர்சிகள்னா ப்ரீச்சிங் பண்றவங்க, ஞானிகள்னா டீச்சர்ஸ், ஸ்கிரைப்ஸ்னா எழுதுறவங்க, நிறைய புக்ஸ் எழுதுறவங்க, எழுதி நிறைய சத்தியங்களை சொல்லி கொடுக்கறவங்களை அனுப்ப போறேன். நிறைய உங்களுக்கு சத்திய வெளிப்பாடு கிடைச்சுக்கிட்டே இருக்க போகுது, கிடைச்சுக்கிட்டே இருக்க போகுது. நான் அனுப்ப போறேன். ஏன் ஆண்டவரே, இவங்க நரகத்துக்கு தானே போக போறாங்க, ஏன் அனுப்ப போற? ஏன்னா இந்த அனுப்புற இந்த இந்த இவங்க உங்க பாவ அளவை நிரப்புறதுக்கு உதவி செய்வாங்க. உங்க பாவ அளவை தீர்க்கதர்சிகள் ஞானிகள் இவர்கள் வந்து வேத சத்தியத்தை அதிக அதிக அதிகமா உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இவங்களை அனுப்ப போறேன். இந்த இந்த அனுப்பி இதை நம்பி நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு அனுப்ப போறது இல்லை. இவங்க அனுப்பும் போது இவங்களுடைய சத்தியத்தை தொடர்ந்து நீங்க எதிர்த்து நிராகரித்து விரோதமாக இன்னும் உங்க இதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு உங்க பாவ அளவை அதிகமா நிரப்பி அதிகமான ஆக்கினை உங்களுக்கு வரும்படிக்கு நான் இவங்களை உங்களுக்கு அனுப்ப போறேன். உங்க பாவ அளவை அதிக அதிகமா குவித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் நிறைய தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் நான் உங்களுக்கு அனுப்ப போறேன். என்ன பயங்கரமான ஒரு காரியம், என்ன பயங்கரமான காரியம் தான். 34வது வசனத்தில் ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் படிங்க, 34-35 படிங்களா.
ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகர்களையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன், அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள், நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் ரத்த வழியில் எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள்.
ஆரம்பத்தில் ஆபேலின் ரத்தத்தை விட கடைசி ஜெக்கரியாவுடைய ரத்த பலி மொத்தம் உங்க மேல் வரும்படிக்கு இப்படி செய்வீர்கள். பாருங்களேன் பாயிண்ட் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஏன் இதெல்லாம் கொடுக்குறேன், ஏன் இதெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறேன்? இதெல்லாம் கொடுக்கும்போது பெஸ்ட் ப்ராஃபிட்ஸ், பெஸ்ட் தீர்க்கதரிசிகள் ஞானிகள் வேத பாரகர்கள் நிறைய புக்ஸ் எழுதி உங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கும்படிக்கு, சத்தியத்தை அதிக அதிகமா உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. முழு தேசமும் நீங்க என்ன பண்ணுவீங்க, சில பேர் ஏற்றுக்குவாங்க அப்போஸ்தலன் நடவடிக்கைகளை பார்க்கிறோம், ஆனா இந்த தலைவர்கள் முழு தேசமும் சத்தியத்துக்கு விரோதமா உச்சகட்ட எதிர்ப்பை எப்படி இங்க காட்ட முடியும்? அந்த சத்தியத்தை கொடுக்கறவங்களை அழிக்கிறதும் கொள்றதுனால தானே நீங்க அதைத்தான் செய்வீங்க. இந்த தீர்க்க தரிசிகளை, இந்த தேவனுடைய சத்தியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறவங்களை நீங்க என்ன செய்வீங்க? அவங்கள அழித்து கொலை செய்து உங்க கோபாக்கினையின் அளவை நிரப்புவீங்க, நிரப்புவீங்க. அதான் சொல்றாரு 34வது வசனம் பாருங்க. சில பேரை நீங்க என்ன பண்ணுவீங்க, கொல்லுவீங்க. சில பேரை சிலுவையில் அறைவீங்க. கொல்லுவீங்கன்னா யூத முறை கல்லறியது இல்லைங்களா, கல்லறிஞ்சு கொல்லுவாங்க. சிலுவையில் அறையிறதுன்னா ரோம முறை செஞ்சாங்களா? ஏன் இவரையே இயேசுவையே சிலுவையில் அறைஞ்சாங்க. இயேசுடைய தலைவன் பேதுருவை தலகீழா சிலுவையில் அறைஞ்சாங்க. ஸ்தேவானை கல்லறிஞ்சு கொன்னாங்க. யாக்கோபை கொன்னாங்க. இன்னும் எத்தனையோ பேர் நம்மலாம் வரலாறுல எல்லாமே போடல, எத்தனையோ பேர் அப்படி அறி சாவடிக்க முடியாதவர்களை என்ன பண்ணாங்க, இல்ல வாரினால் அடித்தார்கள். வாரி 34வது எங்க அடிச்சாங்க? வாரினால ரோட்லியா என்ன போட்டிருக்கு, ஜப ஆலயத்தில். அப்படின்னா என்ன, தேவனுக்கு சேவை செய்கிறோம், இவர்களை அடித்து வாரினால் தேவனுடைய பேர்ல செய்கிறோம். வாரினால் அடித்து அப்புறம் ஊருக்கு ஊர் துன்பப்படுத்தினார்கள். செஞ்சாங்களா? தொடர்ந்து பவுல ராட்ஸ்ல அடிச்சாங்க, வார்ல அடி வாங்கினாரு, ஊருக்கு ஊர். இது முதல் நூற்றாண்டு சபை அப்படித்தானே தள்ளாடிச்சு, ஊருக்கு ஊரு துன்பப்படுத்தி பவுல் ஒவ்வொரு ஊரா ஓடுறது. கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு ஊரா அந்தியோகியாலிருந்து பிசிடியா, ஐகோனியா, லிஸ்ட்ரா, பெரியா, கொரிந்து, சிசேரியான்னு ஊருக்கு ஊரு துன்பம், ஊருக்கு ஊரு துன்பப்படுத்தினாங்க. இதான் புதிய ஏற்பாடு சபை வாழ்ந்த வாழ்க்கை. ஆண்டவர் இங்க சொல்றாரு, உங்க பாவ, உங்க பிதாக்களினுடைய பாவ அளவு நிரப்புங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, சர்ப்பங்களே, நீங்க நரகாக்கினைக்கு எப்படி தப்ப போறீங்க? அந்த பாவ அளவு நிரப்புவதற்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். உங்களுடைய கட்டுப்பாடு எடுத்து, பராமரிப்பின் கட்டுப்பாடு, கட்டுப்படுத்துகிற பராமரிப்பு எடுத்து உங்களை முழு பாவத்தை செய்வது மாத்திரம் இல்ல, அந்த அளவை நிரப்புவதற்கு தீர்க்கதரிசிகளும் ஞானிகளும் வேதப்பாரங்களையும் உங்களை அனுப்புகிறேன். அவர்களை துன்பப்படுத்தி கொலை செய்து உங்க பாவ அளவை நீங்க நிரப்ப போறீங்க. பாருங்க எப்படி பிரீச் பண்றது. இத 35வது வசனம், பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களுடைய இரத்த பழி எல்லாம் உங்கள் மேல் வரும்படிக்கு இப்படி செய்வீர்கள். எல்லாமே ஒட்டு மொத்த இரத்த பழி. அந்த வரும்படிக்கு அப்படின்னா இதான் பர்பஸ், இதான் நோக்கம். ஏன் இப்படி அனுப்புறேன், ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா நீங்க செஞ்ச அட்டூழியம், உங்களுடைய படுகொலைகள், உங்க பிதாக்கள் இருந்து செஞ்ச படுகொலைகள் யாருல இருந்து ஆரம்பிக்கிறார் பாருங்களேன். ஆதியாகமம் 4வது ஆபேல இருந்து ஆரம்பிச்சு, ஆபேல இருந்து கொன்ன எல்லா நீதிமான்கள் ஏ டு ஜெட் பழைய ஏற்பாடு வரைக்கும் எடுத்து பார்த்தோம்னா, இயேசு காலம் வரைக்கும் ஜெக்கரியா, அவரை பத்தி நமக்கு தெரிய தெரியாது, பெராக்கியாவுடைய மகன், அவர் எங்க கொண்டாங்க, பலிபீடத்துல ஆலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவுல வச்சு கொண்டாங்க. அவரை வரைக்கும் ஆரம்பத்துல ஆபேல இருந்து எடுத்து எல்லாருடைய ரத்த பலியும் உங்க மேல வரும், உங்க மேல வரும். பாருங்களா எப்படிங்க எங்க மேல வரும், நாங்க கொன்னோமா, நாங்க தான் கொன்னோன்றார். கவனிச்சு பாருங்களேன், நீங்க கொன்னீங்க. 36வது வசனத்துல கவனிச்சு பாருங்களேன், நீங்க கொன்னீங்க. எங்க நாங்க கொன்னோம், எப்படி நாங்க கொன்னோம், இதான் பார்த்துக்கணும். ஆண்டவர் தன்னுடைய சத்தியத்தை காலாகாலமா வெளிப்படுத்திக்கிட்டு வர்றார். ஆபேல இருந்து, ஆதாம்ல இருந்து வெளிப்படுத்திக்கிட்டு வரும்போது எவ்வளோ சத்தியம் நமக்கு வெளிப்படுதோ, எவ்வளோ சத்திய இன்ஃபர்மேஷன் வரலாற்றுனாலேயோ, மனிதர்கள்னாலேயோ, நீதிமான்கள்னாலேயோ அந்த பாடங்கள், சத்தியங்கள் நமக்கு வெளிப்படுதோ, அந்த சத்தியத்தை எந்த அளவுக்கு வெளிப்படுது, எந்த காலத்தில் இருக்கிறோம் என்றத புரிஞ்சு அந்த சத்தியத்துல நம்ம படிச்சு மனம் திரும்பாம போகும்போது, எந்த அளவுக்கு சத்தியம் நமக்கு கிடைச்சி எந்த அளவுக்கு நம்ம மனம் திரும்பாம இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு கோபாக்கினையின் தண்டனை நம்ம மேல வரும். ஏன் குற்றத்தை ஆண்டவர் எப்படி அளவிடுறது, எந்த அளவுக்கு உனக்கு சத்தியம் தெரியுமோ அந்த அளவுக்கு தான் உனக்கு குற்றப்பழி. இந்த மக்களுக்கு ஏன் அவங்களுடைய கோபாக்கின ரத்த பலியெல்லாம் இவங்க மேல வரும், ஏன் எங்களுடைய பிதாக்களுக்கு அவ்வளவு வராதா? அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் இருந்துச்சு, மோசே காலத்து நியாயப்பிரமாணம். ஆனா தீர்க்க தரிசிகள்லாம் இருக்கலையே அவங்களுக்கு. உங்களுக்கு என்ன இருந்தது? முழு பலேற்பாடும் தீர்க்க தரிசிகளோ மோசேவுடைய பிரமாணங்கள் மாத்திரம் இல்லை, யோவான்ஸ்தானாவுடைய வெளிச்சமோ, மேசியாவே வந்து என்னுடைய வெளிப்பாடு முழு வெளிப்பாடு கொடுத்து நான் தான் மேசியான் வெளிப்படுத்தி, இவ்வளோ சத்தியத்தையெல்லாம் நீங்க முழு சத்திய வெளிப்பாடும் நீங்க நிராகரித்து இன்னமும் மனம் திரும்பலன்னா அந்த குற்றபலி எல்லாம் உங்க மேல வரும், அவங்களுடைய ரத்த குற்றபலி எல்லாம் உங்க மேல வரும். இன்னமும் நீங்க மனம் திரும்பல, இந்த குற்றபலி மொத்தம் ஒட்டு மொத்த பலியும் உங்க மேலத்தான் வரும். ஏன்னா அந்த வரலாற்றுல ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடங்களை, அந்த இன்ஃபர்மேஷன், அந்த சத்திய வெளிச்சத்துல அதெல்லாம் நீங்க படிச்சிருக்கணும். இதெல்லாம் துஷ்டாந்தங்களாக உதாரணங்களாக உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சத்திய துரோகிகளுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கிறாரு, தீர்க்க தரிசிகளை நிராகரிக்கிறவர்களுக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்கிறாரு. ஒன்னு குறைந்தர் பத்துல போட்டிருக்கியா, அவர்களை மாதிரி நாங்க இருக்கக்கூடாது. விபச்சாரம் செய்யறவர்களுக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்கிறாரு, விக்கிரகாராதனைக்காரர்களுக்கு இச்சிக்கிறவர்களுக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்கறாரெல்லாம் போட்டு போட்டு எல்லாம் கொடுத்திருக்கிற அந்த வரலாற்றுல அந்த சத்தியங்களை நீங்க படிச்சு நீங்க மனம் திரும்பலன்னா அந்த குற்றப்பலி எல்லாம் சேர்த்து உங்க மேல வரும். எந்த அளவுக்கு சத்தியம் உனக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு உன்னுடைய ஆக்கினை அளவை நீ நிரப்புற, மனம் திரும்பாம போனா. ஏன்னா பயங்கரவங்க இதெல்லாம் எப்படிங்க ப்ரீச் பண்றது? எப்படி ஒரு ஜெனரேஷன் போய் பொறுப்பாக முடியும் மற்ற ஜெனரேஷன் செஞ்ச கொலைகளுக்கு? ஏன்னா தொடர்ந்து சத்தியத்தை நிராகரித்து முழு சத்தியத்தை வரும்போது அதை தொடர்ந்து வரலாற்றின் பாடங்களை நீ படிக்காம இன்னும் திருந்தாம இருந்தீன்னா அந்த குற்றபலி ஊமேலையும் வரும். ஒரு ஜெனரேஷன் செஞ்ச பாவத்தை தொடர்ந்து நீ டூப்ளிகேட் பண்ணிக்கிட்ட, அவங்க செஞ்சதை தானியும் செஞ்சுக்கிட்டு இருக்க, இன்னும் சத்தியம் தெரிஞ்சோம் அவங்க செஞ்சதே செஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த பழி மேல பயங்கரமா அதிகமா. சோதோம் குமாராஜ் நடக்கிறத விட உங்களுக்கு சோதோம் குமாராக்கு லெகுவா இருக்கோன்றாரு. ஏன்? அவங்களுக்கு சத்தியம் கொஞ்சம் தான் தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு அவ்வளோ சத்தியத்தை தெரிஞ்சோம், நீங்க அந்த பாவத்தை செஞ்சா அவங்களுக்கு லெகுவா இருக்கும், உங்களுக்கு குற்ற பலி ஒட்டுமொத்தமா அதிகமா வரும். இதெல்லாம் உங்க தலைமையில தான் ஊட்டப்படும்ன்ற நீதிமான்களை துன்பப்படுத்தின அந்த குற்றபலி எல்லாம் உங்க மேல தான் ஊட்டப்படும். பாருங்களேன், அது நீங்க தான் கொன்னீங்கன்றது அவங்க மேலேயே அந்த குற்றத்தை போடுறார். யூ கில்ட் தெம். அந்த இம்பியூட்டட் கில்ட்னுவாங்க, இம்பியூட்டட் ரைச்சஸை பத்தி கேட்டிருக்கிறோம். குற்றத்தை, இயேசு செஞ்ச நன்மையை அவருடைய நீதியை எடுத்து கடவுள் இம்பியூட் பண்றார் நம்ம மேல நீதிமான் ஆக்கிறதுக்கு. கடவுள் இன்னொன்னு செய்யறார், எல்லா பாவிகள் செஞ்ச பாவத்தை தீர்க்க தரிசிகளை கொன்னு, ஏன்னா நம்ம சத்தியம் நமக்கு கிடைக்கணும், முழு சத்தியம் நமக்கு கிடைக்கணும். எத்தனை பேர் செத்துருக்கிறாங்க, எத்தனை தீர்க்க தரிசிகள் உயிரை கொடுத்து சத்தியத்தை, அந்த செத்த அந்த குற்றபலி அவங்களோடு விடுறது இல்லை, அந்த சத்தியத்தை கிடைச்ச மக்கள், அதனால திருந்தாத மக்கள், அதனால மனம் திரும்பாத மக்களுக்கு அந்த குற்றத்தையும் எடுத்து அவங்க மேலேயும் இம்பியூட் பண்ணி அவங்களுக்கு குற்றத்தை அதிகப்படுத்துறேன். நான் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே, கடவுளுடைய கோபாக்கினால அவர் விடுறதில்ல, ஒரு டிராப்பும் தன்னுடைய நீதிமான்கள் ஆபேல் இறந்தாங்களே விட்டுட்டாரா, ஆபேலுடைய குற்றபலி கணக்கு இன்னும் வச்சிருக்கிறாரு. பாருங்களேன், ஆபேலிருந்து எடுத்து செத்த ஒவ்வொரு நீதிமான் சத்தியத்தின் உதாரணமாக வெளிச்சமாக சத்தியம் வந்து அடைவதற்கு நின்ன ஒவ்வொரு மனுஷனுடைய குற்றபலி, அதை அந்த சத்தியம் அடைஞ்சு அதனால மாறாதவர்கள் மேல வரும், ஒட்டு மொத்தமா வரும். அதனாலதான் 36வது வசனத்துல இவைகள் எல்லாம் இந்த சந்ததியார் மேல் வரும் என்று சும்மா சொல்லல, நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய அழிவு பயங்கரமா இருக்கும் என்று மெய்யாகவே இந்த சந்ததியின் மேல் வரும். குமாரனை, தேவ குமாரனை கொன்னு அவருடைய மக்களை கொல்லுகிற மக்கள், நிராகரிக்கிற மக்கள் மேல வந்துச்சா? இவங்க மேல வந்துச்சா? நம்ம இன்னைக்கு கேட்குறோம், அதெல்லாம் நல்லா இப்போ சண்டே ஆனால் இவர் பிரசங்கம் பண்ணுவார் நம்ம கேட்டு போகிறோம். அதே மாதிரி அவங்களும் கேட்டு போனாங்க. 33 AD இதை பேசினார், 66 AD இஸ்ரவேலுக்கு கலகம் பண்ண ஆரம்பித்தாங்க, ரோமருக்கு கலகம் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன யுக்ரைனை பிடிக்கிறதெல்லாம் நம்ம கேட்குறோம், முற்றுகை எடுக்கிறாங்க. இஸ்ரவேல முற்றுகை இட்ட ஒரு வரலாறு விட வேற வரலாறு இல்லை. இங்கிலீஷில் ஜோசிஃபஸ்ன்னு ஒரு வர ஹிஸ்டாரியன் அவர் அங்கே இருந்தார், கண்கூடா காட்டின காட்சிகளை அவர் எழுதி வச்சிருக்கிறார். இங்கிலீஷில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் படித்தா தெரியும். அதை விட ஒரு கொடுமையான ஒரு கொடுமை ஒரு தேசம் அனுபவிச்சதே கிடையாது. அந்த வந்து அந்த டைட்டஸ் வந்து வெளியில இஸ்ரவேலுக்கு உள்ள போய் எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க எருசலேமுக்குள்ள. அதுல வெளியில இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, 11,00,000 பேரை உயர்ந்த கம்பங்கள்ல சிலுவையில் அறிஞ்சு ரோடெல்லாம் கம்பம், கரண்ட் கம்பம் மாதிரி ரோடெல்லாம் கம்பம், அந்த எருசலேம்ல இருந்து பார்க்கும்படிக்கு உயர்ந்த இடத்துல ஃபுல்லா சுத்தி 11,00,000 பேரை சிலுவையில் அறிஞ்சாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா பாடி, இதான் முற்றுகையிட்டு இருந்து 11,00,000 பேர் யூதர்களை சிலுவையில் அறிஞ்சாங்க. அறிஞ்சு உள்ள எருசலேம்ல இருக்கிறாங்க, அவங்க வெளியில வர முடியல, வெளியில வரவே முடியாது, வந்தா சிலுவையில் அறி. வர்றவங்களுக்கெல்லாம் இதான் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, பணங்கள் செத்து போய் வாசனை அடிக்குது, பணங்கள் எல்லாம் தூக்கி வெளியில போடுறாங்க, அந்த செவருக்கு வெளியில வெளியில தூக்கி போடுறாங்க. ஃபுல்லா பார்டர் எல்லாம் பணங்க தான், உள்ளுக்குள்ள சாப்பாடு இல்லை, அம்மாவே பிள்ளைய சாப்பிடுற நிலைமை கொடுமை. அதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, சாப்பிட்டுக்கிறாங்க, சாப்பிட்டு அதுக்கப்புறம் தாங்க முடியாம அந்த 300 kg பாறாங்கல்லுங்களை தூக்கி தூக்கி மேல போட்டு நசுக்குனாங்க ஊரை. அட இந்த இந்த இதுல வச்சு அடிச்சு உள்ள தள்ளுவாங்க பழைய காலத்துல, அதை அடிச்சு அடிச்சு ஊரே நசுக்கி அதுக்கப்புறம் செவரை ஒடிச்சு உள்ள போய் ஒருத்தரை உடல எல்லாரையும் அழிச்சு போட்டு 100,000 பேரோ எதை எடுத்து கைதிகளை கூட்டு போனாங்க. அந்த ஊர்ல ஒரு கல்லு ஒரு கல்லு மேல இல்லாதபடிக்கு அடுத்த அதிகாரத்துல சொல்ல போறார் ஆண்டவர், இவங்களுக்கு வர பயங்கரம் கொஞ்சம் விவரமாக இல்லைங்களா. அந்த ஆலயம் இல்லாதபடிக்கு சுக்குநூறி ஒரே ஒரு செவ்வறு அலுவலகத்துக்கு வச்சுட்டு போனாங்க. அந்த ஜனங்க இன்னைக்கு வரைக்கும் படுற கஷ்டம் சாதாரண கஷ்டம் இல்லை, யூத மக்கள் படுற கஷ்டம் பயங்கரமான கஷ்டம் அவங்களுக்கு வந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு அது உலக பிரகாரமான அந்த கஷ்டமா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆவிக்குரிய பயங்கரம் ரொம்ப பயங்கரங்க. ஐயோ உங்களுக்கு ஐயோ அதோடு சொல்லி முடிக்கிறாரு. ஓகே இதுல ரெண்டு பாடங்களை நம்ம பார்த்து முடிக்கலாம். இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிற இங்க இருக்கிற ஸ்டீஃபன், ராபர்ட், பிரகாஷ், ஹான்சி, கிறிஸ்டினா, உங்களுக்கெல்லாம் என்ன பாடம் இதில் இருக்கிறது? முரளி என்னையும் சேர்த்துக்கிறேன். எனக்கு என்ன இந்த வரலாறை பார்த்து நம்ம படிச்சிருக்கிறோம். முதலாவது ஐயோ எதுக்கு இவங்க மேல போடுறாரு, ஏழாவது ஆண்டவர் வந்து வெளிப்புறமான நீதியின் தோற்றத்தை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்துறது அவளுக்கு எவ்வளவு அருவறுப்பா இருக்குன்னு பாருங்களேன். இதை விட ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்ற வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம் இல்லையா, ஒரு பழைய பாக்ஸ்ன்னு சொல்லியிருக்கலாம், வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம். கல்ற எவ்வளவு அசிங்கமான வார்த்தை, அது யூதர்களுக்கு அதை சொல்ல கல்றனா தொட்டாவே தீட்டு நினைப்பாங்க. அதை விட ஒரு அருவறுப்பான வார்த்தை இல்லை கல்ற. நீங்க எந்த அளவுக்கு அவருக்கு அது கோபம் இருந்துச்சுன்னா, ஆண்டவர் வந்து மாயமாலத்தை எவ்வளவு மோசமா பார்க்கிறார். கூட்டம் கூட்டமா மக்களை ஏமாத்தலாம், ஆண்டவரை ஏமாத்த முடியாதே. புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ, ஞாபகம் வச்சுக்கோங்க, புறம்பே காணப்படுகிறீர்கள் உள்ளத்திலோ. நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கணும், நான் புறம்பே இப்படி காணப்படுகிறேன், உள்ளத்திலோ நான் என்ன? எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, எவ்வளவு பெரிய டிஸ்கிரிபன்சி. உள்ளத்திலேயோ நான் வித்தியாசமான உலகத்திலேயே வாழ்றேன், புறம்பே இன்னைக்கெல்லாம் உட்காந்து வேத வசனத்தை தாகத்தோடு கேட்கற மாதிரி இங்க உட்காந்து இருக்கிறீங்க, இன்ட்ரெஸ்டிங்கா பிரீச்சிங்க கேட்கறீங்க, ஆனா உள்ளத்திலோ நீங்க என்ன? நீங்க ரியலா? நீங்க ரியலா? ஏசு புதிய ஏற்பாடுல பழைய ஏற்பாடுலயாவது மனுஷனா, அந்த காலத்துல மனுஷனா இருந்தார், புதிய ஏற்பாடுல அந்த 7 சபைகளை லேசர் கண்ணை வச்சுக்கிட்டு உடுருவி பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு சபைகளுக்கும் ரெவலேஷன் என்ன எழுதுறார்? எனக்கு நான் அறிவேன், நீ வார வாரம் எப்படி வர சர்ச்சுக்கு, எப்படி வர, என்ன புறம்பே எப்படி தெரியற, ஆனா உள்ளத்திலயோ வாரத்திலயோ வீக்லயோ ஹார்ட்லயோ பார்த்தா எனக்கு தெரியும் உள்ளத்திலயோ என்ன. நீ நம்ம இருதயத்தை பார்க்கிறோமா? உள்ளத்திலேயோ என்னவா இருக்கிறோம்? உள்ளத்திலேயோ வேற உலகம், என்ன மாதிரி வித்தியாசமான உலகம். அந்த உலகத்தை மத்தவங்கிட்ட இருந்து மறைக்கணும்னு எப்படி வாழ்றோம் உள்ளத்திலோ? அந்த உள்ளத்துல திறந்து பார்த்தா என்ன, 3 நாள் புதைச்ச பணத்தை திறந்து பார்த்த மாதிரி மாயமாலமோ அருவறுப்போ அசுத்தமோ அந்நியாயமோ லாலெஸ்னஸ் வெறும் பொருளாசை வெறும் கொலை எண்ணங்கள் திருட்டு எண்ணங்கள் வெறும் மற்றவங்க மேல கசப்போம் கோபமோ அன்போ இல்லை, ரோ கோப எண்ணங்கள், கசப்பு எண்ணங்கள், இருதயத்திலயோ அருவறுப்பான இருதயம் டபுள். அப்படி நம்ம இருக்கிறோமா? அப்படி இருக்கிறோமா? யோசிச்சுப்பா, இது ஒரு ஆவிக்குரிய வியாதி. பழைய பாடல், ஆண்டவர் என்கிட்ட வரும்போதெல்லாம் புளித்த மாவு எடுத்துட்டு வராதேன்றார். புளித்த மாவு எதுக்கு? புளித்த மாவு உதாரணம், மாய மாலை ஒண்டி என்கிட்ட போடாத இல்லைங்களா. பரிசேயருடைய புளித்த மாவு குறித்து எச்சரிக்கையா இருக்கு. என்கிட்ட டிராமா போடாது, உண்மையா இரு, உண்மையா இரு. நம்ம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. வெளிப்புறமோ நீதியா இருக்கிறீங்க, உள்ளத்திலோ தேவனே. நம்ம எப்படிங்க உள்ளத்துல உண்மையா இருக்குது? ஆர் வி ரியல்? அதான் கேட்கணும். உண்மையா, உண்மையா இருக்கிறனா? வெளியில எப்படி இருக்கிறோன்னா அப்படிதாங்க பாஸ்டர். நான் உள்ளத்துல எனக்கு ஒரு பாவம் இதயம் வந்துருச்சுன்னா, ஒரு கொலை எண்ணம், ஒரு வேசித்தனம் எண்ணம் வந்துச்சுன்னா, எல்லாரும் பார்த்த மாதிரி நான் துக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறேன். ஒரு பொருளாசை எண்ணம் வந்துச்சுன்னா, யார் எல்லாரும் பார்த்து எல்லாருக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி ஒரு குற்றம் எனக்கு வருதா? இதய பரிசுத்தத்தை நாடுறோமா? அதான் பாயிண்ட். வெளிப்புறம் இல்லை, இதய பரிசுத்தத்தை நம்ம நாடுறோமா? ஹார்ட் ஹோலினஸ் நமக்கு இருக்கா? அது இல்லாம ஆண்டவர் எவ்வளவு கோவப்படுறாரு பாருங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு ஐயோ அப்படின்றார். ஹார்ட் ஹோலினஸ் நம்ம நாடுற மாதிரி ரியல். ஹார்ட் சுத்தத்தை பத்தி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறோமா? ஏதாவது தப்பான எண்ணம் வந்துருச்சுன்னா, ஐயோ அருவறுப்பு, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்னா, உள்ளத்துல எனக்கு டெய்லி துயரப்படுறேன், ஹார்ட்ல எனக்கு எவ்வளவு மோசமான இச்சையும் பொருளாசையும் என்ன மாதிரி என்னெல்லாம் வருது எனக்கு, அதை பத்தி கவலைப்படுறோமா? வெளியில ஒண்டி வேஷம் இருந்தா போதும், ஹார்ட்ல என்னன்னா ஓட்டம் கக்கறையே இல்லை. ஹார்ட் ஹோலினஸ் இருக்கணுங்க. அது இல்லாம ஆண்டவரை ஒருத்தரும் பிரியப்படுத்த முடியாது இல்லைங்களா. பரிசுத்தம் இல்லாம ஒருத்தனும் தேவனை தரிசிக்க, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பர்ஃபெக்டா இல்ல, நம்ம எல்லாரும் குறை இருக்கு, நம்ம எல்லாரும் தப்பு செய்யறவங்க தான். நம்ம ரியலா இருக்கிறோமா? ஒருத்தர் நம்ம எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்திக்கலாங்க. இயேசுவை ஏமாத்த முடியாது. பரிசேயர்கள்லாம் தேசத்தையே ஏமாத்தினாங்க, அவரை ஏமாத்த முடியல. இயேசுவை ஏமாத்த முடியாது, அவரை ஏமாத்துறோம் நினைச்சா நம்ம தான் ஏமாந்து போவோம். ஒவ்வொரு டீட்டெயிலும் நம்ம சோல்ல பாக்குறவர். அதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். மக்களுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வேஷம் போடலாம், இயேசு முன்னாடி போட முடியாது. நம்ம உள்ளத்துல என்னவா இருக்கிறோம், ஹார்ட் ஹோலினஸ் நம்ம நாடணும். முதல் பாடம், ரெண்டாவது பாடம் வேகமா படிக்கணும். இது எப்படிங்க படிக்கிறது? எல்லா வெளிப்பாடின் குற்றம் நம்ம மேல வரோன்ற, நம்ம மனம் திரும்பி சத்தியத்தை கேட்டு சத்தியத்தினால் மனம் திரும்பி ஆண்டவருடைய ராஜ்யத்துல நம்ம வரலன்னா, ஆபேலிருந்து எடுத்து இந்த நாள் வரைக்கும் கொல்லப்படுற சத்தியத்துக்காக நிற்கிற நீதிமானுடைய குற்ற பலி நம்ம மேல சுமத்தப்படும்ன்ற. ஏன் அட்லீஸ்ட் அந்த மக்களுக்காவது புதிய ஏற்பாடு இருக்குல்ல இல்லைங்களா? இயேசு இருந்தார், இயேசு இன்னும் இயேசு மறிக்கல, உயிர்த்தெழல, அப்போஸ்தலர்கள் வரல, சபை வரல, முழு புதிய ஏற்பாடு வரல, சீர்திருத்தம் நடக்கல. எத்தனை பேர் சீர்திருத்தவாளிகள் செத்தாங்க, உயிரை கொடுத்தாங்க, அவங்க எல்லாருடைய ரத்த பலி. பைபிள் நமக்கு கிடைக்கணும்னு, ஆன பாப்டிஸ்ட் இல்ல, குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது, பெரியவங்களுக்கு தான் கொடுக்கணும். அதுக்காக நின்று அந்த சத்தியத்தை எல்லாம் நம்ம கிட்ட வரும்படிக்கு, வேதம் நம்ம மொழியில வரும்படிக்கு எவ்வளவு உழைச்சி ரத்த வேர்வை சிந்தி கொடுத்துருக்கிறாங்க. நம்ம அந்த சத்தியத்தை கேட்டு திருந்தி ஆண்டவர் ராஜ்யத்துல மனம் திரும்பலன்னா, அந்த அவங்களுடைய ரத்த பழியெல்லாம் நம்மே சுமத்தப்படும்ன்றா. இன்னும் நான் இப்படித்தான் இருப்பேன், கேட்க மாட்டேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன்னா அவர் என்ன சொல்றாரு? வெரி குட், உன் பாவ அளவு நிரப்பு, இன்னும் நிறைய சாமன்ஸ் ஒன்று கொடுக்கப்படும், நிறைய சாமன்ஸ் இன்னும் கேட்பேன். இன்னும் இந்த மத்தையை முடிச்சுட்டு யோவான், இன்னும் அதை முடிச்சு கேட்டுக்கிட்டே இரு, இன்னும் நிறைய புக்ஸ் ஸ்கிரைப்ஸை நான் உனக்கு அனுப்புவேன், வேதப்பாடல்களில் மொழியில் அனுப்புவேன், இன்னும் உங்க ஞானிகளை அனுப்புவேன், இன்னும் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் ஏன் உனக்கு கொடுக்குறேன்? இன்னமும் திருந்தா இருக்கிறதுக்கு நீ உன்னை ரட்சிக்கணும்னு இல்லை, உனக்கு தண்டனை அதிகம் பண்ணணும்னு. எவ்வளவு பயங்கரங்க அது! சத்தியத்தின் பொறுப்பு நமக்கு தெரியுதா? பவுல் அதனால தானே 2 கொரிந்தியர்ல சொல்றாரு, நாங்கள் பிரசங்கத்தை பண்ணும் போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம், ஏன்னா எல்லா விதத்திலையும் நாங்கள் ஜெயிக்கிறோம், நாங்கள் வி ஆர் ட்ரையம்ஃபன்ட். ஏன்? எங்களுடைய பிரசங்கம் வந்து சில பேருக்கு என்னவா போகுது? ஜீவ வாசனையா, இன்னும் சில பேருக்கு மரண வாசனையா. அவங்களுக்கு தண்டனை ஆக்கின குற்ற பலி அதிகம் ஆக்குது. அதனால ஆண்டவர் மகிமைப்படுறாரு. ஏன்னா அவங்க தண்டனை அதிகம் ஆகுறதுனால ஆண்டவர் அவங்களை தண்டிச்சு அவருடைய நீதியும் உக்கரத்தையும் மகிமைப்படுறார். அதனால அவருடைய சத்தியம் வேலை செய்யாதுன்னு சொல்ல யாருமே கேட்கல. இந்த சத்தியத்தினால நாங்கள் ஜெயம் பெறுகிறோம், அதனால நாங்கள் சோர்ந்து போறதில்லை அப்படின்றார். சில பேருக்கு ஜீவ வாசனை, சில பேருக்கு மரண வாசனை. யோசிச்சு பாருங்க, நம்ம பாவ அளவை நம்ம யோசிச்சு பா. ஐசாயாக்கோ இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை தான் கொடுத்தார். போய் பிரசங்கம் பண்ணு, ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க, ஆனால் பிரசங்கம் பண்ணு. ஏன்னா அவங்க இதயம் கடினப்படட்டும் இன்னும். அப்படி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. நம்ம ஒரே வித்தியாசமாக கடையில் நம்ம நினைக்க கூடாது. வெறும் இறக்கம் கிருபை. அவருடைய ஜஸ்டிஸ் ரொம்ப பயங்கரம், ரொம்ப டேஞ்சரஸ். அவருடைய பரிசுத்தம், அவருடைய பழிவாங்குதல் ரொம்ப பயங்கரம். அவருடைய சத்தியத்தை மதிக்காம அலட்சியம் பண்ணணும், நமக்கு வர தண்டனை பெருசுங்க, நமக்கு வர தண்டனை பெருசு. அதைத்தான் இந்த பாடத்தில் நம்ம படிக்கிறோம். ஒரு பாவ அளவு. இந்த பாடம் என்ன கற்றுக் கொடுக்குது? எல்லாருக்கும் பாவ அளவுன்னு இருக்கு. அந்த பாவ அளவை நிரப்பும் போது ஒரு மனுஷனோ, ஒரு குடும்பமோ, ஒரு தேசமோ, ஆண்டவர் ஆமோருடைய பாவ அளவு இன்னும் நிரம்பல. அதனால அதுக்கப்புறம் தான் நான் இஸ்ரவேலை கொண்டு வருவேன் அவங்களுக்கு அலோவ் பண்ணார். தெரியுங்களா உங்களுக்கு, கானான் தேசத்தில் ஒவ்வொருத்தருக்கும் பாவ அளவு வச்சிருக்கிறார். ரோமர் 2 சொல்லுது, ஆண்டவர் பொறுமையா இருக்கிறாரு, ஒன்ன செய்யறாருன்றது அசட்டியா எடுத்துறாத, தப்பு கணக்கு போட்டுறாத. ஏன் தேவனுடைய நீடிய பொறுமையும் அவருடைய பொறுமையின் ஐஸ்வர்யமும் உன்னை மனம் திரும்பும்படிக்கு ஏவுது என்று அறியாமல் உன்னுடைய இருதய கடினத்தினால் உனக்காக கோபாக்கினிய குவித்து கொள்ளாத. பொறுமையா வந்து வந்து கேட்கிறேன், ஒன்னும் தெரிஞ்சதில்லை, நான் பேசாம இருக்கிறேன், அவர் ஒன்னும் பண்ற மாதிரி தெரியலன்னு நினைச்சு சும்மா இருந்துடாத. அவர் பொறுமையா இருக்கிறாரு, உன்னை மனம் திரும்ப வைக்கணும். நீ மனம் திரும்பல, இது கோபத்து உன்னுடைய கோபாக்கினைய குவித்து கொள்ளுகிற சாதனமாக மாறிடும். பிள்ளைகள் பிதாக்களுடைய கோபாக்கினைய நிரப்பலான்றத பாடத்த படிங்களா. பிள்ளைகளாக நம்ம வந்து நம்முடைய முப்பிதாக்கள் செஞ்ச பாவங்கள், அவங்கெல்லாம் இந்துல இருந்து விக்கிரகங்களை வந்தீங்க, எவ்வளோ கோபத்தை வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ கோபாக்கினே, அதெல்லாம் நம்ம மேல வந்துடுமா? நம்ம உண்மையா ராஜ்யத்தை திரும்பி ஆண்டவருக்குள்ள வரலன்னு அவங்களுடைய பாவங்கள்லாம் நம்ம மேல இம்ப்யூட் பண்ணப்படுமா? என்ன பயங்கரம் இதெல்லாம் நினைச்சா. அந்த கோபாக்கினையின் அளவை நிரப்புறது எப்படி தெரியுமா? வெளியில செய்யற பாவங்கள்ல சத்தியத்தை அசட்டையா எண்ணி நிராகரிக்கும் போது தான் அதுதான் கோபாக்கினை நிரப்பும். நம்ம வெளியில செய்யற பாவம் எவ்வளவு பயங்கரம். இதெல்லாம் நம்மளுடைய மிகுந்த இருதய ஆராய்தலுக்கும் மனம் திரும்புதலுக்கும் மன நொறுங்குதலுக்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நம்மளை ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யட்டும். ஜபம் பண்ணுவோம். நல்ல தேவனே, இந்த பாடம் மிகவும் கடினமாக கொடுமையாக இருந்தாலும் உடைய வார்த்தையாக இருக்கிறதப்பா. இதை பிரசங்கம் பண்ணுவதற்கும் மிகுந்த தயக்கத்தோடு தான். யார் இவைகளை பிரசங்கம் பண்ண பாத்திரம் உள்ளவன்? ஊ சஃபிஷியன்ட் ஃபார் தீஸ் திங்ஸ் பவுல் கத்துற மாதிரி தான் எனக்கு உணர்வு ஏற்படுது. இதெல்லாம் பிரசங்கம் பண்ணவே முடியாது. முழுங்கி முழுங்கி பாதி கூட சொல்ல முடியாத தயக்கத்தோடு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். தேவனே, என்னுடைய பலவீனமான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களுடைய மக்களுக்கு தேவனுடைய மகிமை எவ்வளோ பெருசு, அவருடைய மகத்துவம் எவ்வளோ பெருசு, அவருடைய சத்திய ஸ்லாக்கியம் எவ்வளோ பொறுப்புள்ளது, முழுமையான சத்தியத்தை பெற்ற நாங்கள் எவ்வளோ பொறுப்புள்ளவர்கள் என்பதை உணர்ந்து வாழ திருந்த இந்த ஐயோக்கள்ல ஒண்ணுமே எங்க மேல வராதபடிக்கு ஆண்டவரே மனம் நொறுங்கி மனம் திரும்பி வாழ உதவி செய்யும். எங்க இருதயத்தை பாதிக்க உதவி செய்யும். வழி நடத்தும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே. ஆமென்.